രാമാനുജധയാ പാത്രം ജ്ഞാന വൈരാഗ്യ ഭൂഷണം ശ്രീമദ് വെങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്ത ദേശികം ലക്ഷ്മീനാഥ സമാരംഭാം നാഥയാമുന മധ്യമാ അസ്മദാചാര്യ പര്യന്താം വന്ദേ ഗുരുപരംപര യോനിത്യം അച്യുത പദാംബുജ യുഗ്മരുഗ്മ വ്യാമോഹത സ്തതിതരാണി ത്രിണായമേനെ അസ്മദ്ഗുരോർ ഭഗവതോസ്യ ധയൈക സിന്ധോ രാമാനുജസ്യ ചരണൌ ശരണം പ്രബദ്ധേ ഭൂതം ശരശ്ച മഹദാഹ്വയ ഭട്ടനാഥ ശ്രീ ഭക്തിസാര കുലശേഖര യോഗിവാഹ ഭക്താംഗ്രിരേണു പരകാല യതീന്ദ്രമിശ്ര ശ്രീമത് പരാംഗുസമുനി പ്രണതോസ്മി നിത്യം പൂമണ്ണുമാതു പൊരുന്തിയ മാർബൻ പുകഴ്മലിന്ത പാമണ്ണുമാറൻ അടിപണിന്തുവൻ പൽക്കലയോർ താമണ്ണ വന്തൈ രാമാനുസൻ ചരണാരവിന്ദം നാം മണ്ണി വാഴ നെഞ്ചേ സൊല്ലുവോം അവൻ നാമങ്ങളേ ജന്മാദ്യസ്യ യതോന്വയാത് ഇതരതശ്ചാർത്തേഷ്വഭിജ്ഞ സ്വരാത് തേനേ ബ്രഹ്മഹൃദായ ആദി കവയേ മുഹ്യന്തി യത് സൂരയ തേജോവാരി മൃദാം യഥാ വിനിമയോ യത്ര ത്രിസർഗോ മൃഷ ധാംനാ സ്വേന സദാ നിരസ്ത കുഹകം സത്യം പരം ധീമഹി ധർമ്മ പ്രോജിത കൈതവോത്ര പരമോ നിർമ്മത് സരാണാം സതാം വേദ്യം വാസ്തവമത്ര വസ്തു ശിവകം താപത്രയോ മൂലനം ശ്രീമദ് ഭാഗവതേ മഹാമുനികൃതേ കിം വാ പരൈ ഈശ്വരഃ സദ്യോ ഹൃദ്യ വരുധ്യതേത്ര കൃതിഭിഃ ശുശ്രൂഷുഭിഃ തത്ക്ഷണാത് നിഗമകൽപതരോർഗലിതം ഫലം സുഖമുഖാത് അമൃതദ്രവ സംയുതം പിവത ഭാഗവതം രസമാലയം മുഹുരഹോ രസിക ഭുവിഭാവുകാഃ യം പ്രവ്രജന്തം അണുപേദമപേദ കൃത്യം ദ്വൈതായനോ വിരഹകാതര ആജുഹാത് പുത്രേതി തന്മയതയാ തരവോ അഭിനേദുസ്തം സർവഭൂത ഹൃദയം മുനിമാണതോസ്മി യസ്വാനുഭാവം അഖില ശ്രുതിസാരം ഏകം അധ്യാത്മദീപം അതിഥിതീർഷതാം തമോന്ധ സംസാരിനാം കരുണയാ ആഹ പുരാണ ഗുഹ്യം തം വ്യാസസൂണും ഉപയാമി ഗുരും മുനീന നാരായണം നമസ്കൃത്യ നരം ചൈവ നരോത്തമം ദേവീം സരസ്വതീം വ്യാസം തഥോ ജയമുദീരയേത് നാമസങ്കീർത്തനം യസ്യ സർവപാപ പ്രണാശനം പ്രണാമോ ദുഃഖശമനഃ തം നമാമി ഹരിം പരം വസുദേവ സുതം ദേവം കംസ ചാണൂരമർദ്ദനം ദേവകീ പരമാനന്ദം കൃഷ്ണം വന്ദേ ജഗദ്ഗുരും സർവത്ര ഗോവിന്ദനാമ സങ്കീർത്തനം ഗോവിന്ദ ഗോവിന്ദ അഖിലാണ്ട കോടി ബ്രഹ്മാണ്ട നായകൻ ഒരു സെക്കൻഡും നമ്മളേതാ നനച്ചിട്ട് നാം എപ്പോഴും ഭഗവാനെ നനക്കോമാ അപ്പം കേട്ടാ ഇല്ല ആണാ ഭഗവാൻ നമ്മളെ മറക്കടേ കിടയാത് നമ്മൾ തൂക്കത്തെ സ്വാമിയെ മറന്നുവിടും ഇല്ലാട്ടി ദുഃഖം വരുമ്പോഴും മറന്നുവിടും കവലകൾ പ്രശ്നകൾ വ്യാധികൾ ഇതെല്ലാം വരുമ്പോഴും നമ്മ മറക്കണം മറക്കറില്ല സ്വഭാവമാ മറന്ന് പോയിടും ഇല്ലാ ഏതാണോ ഒരു പ്രാർത്ഥന വെച്ചിട്ടിരിക്കും സ്വാമി കിട്ട ഇത് നടക്കണം അപ്പടിന്ന് അത് നടക്കുന്നതൊക്കെ ഞാപകം ഇരിക്കും ക്ലീനാ ഞാപകം വെച്ചിട്ടിരിക്കും 48 നാൾ ശുദ്ധ സുത്രേ 48 ശുദ്ധ സുത്രേ ഉണ്ടിയല്ല 10 രൂപ പോടേ പെർഫെക്റ്റാ ഞാപകം വെച്ചിട്ടുപോകും കാര്യം മുടിഞ്ച ഉടനെ അറ്റ്ലീസ്റ്റ് മുടിച്ചു കൊടുത്തോന്നോ അതുക്കാ ഒരു 40 നാൾ എക്സ്ട്രാ സുത്തലാണ് അത് തോണ്ടതല്ലേ ഇന്നിരിക്കും ഇന്നിരിക്കും ഒരുത്തരേന അപ്പി പാക്കല് മേബി നാ തപ്പാ ഇരിക്കാം ആണോ എനിക്ക് തെരിഞ്ഞ വരയ്ക്കും ഇന്ന കാര്യം നടക്കുറതുക്കാ ഒരു പ്രാർത്ഥന പറഞ്ഞു 10 രൂപ ഉണ്ടിയല്ല പോടേ ഇല്ല ഏതോ ഒന്ന് അഭാവം വെച്ചിട്ട് വെച്ചോങ്ങളേ കാര്യം നടന്ന് മുടിഞ്ചിടും നടന്ന് മുടിഞ്ച് മുതല താങ്ക്സ് ചൊല്ലാം തപ്പില്ല ഊര കണ്ടവാളുകളാ താങ്ക്സ് ചൊല്ലോ കൺകണ്ട ദൈവത്തിന് താങ്ക്സ് ചൊല്ലവേ മാറ്റേങ്കോ ഒന്ന് അറ്റ്ലീസ്റ്റ് അപ്പാ നീ എന്നെ കാര്യം കേട്ട് നടത്തി കൊടുത്തിട്ടാ ഞാൻ 10 രൂപ വേണ്ടിയല്ല ഉനക്ക് ബോണസാ 10 രൂപ എക്സ്ട്രാ 20 രൂപ പോടേ പോളാം സ്വാമി ഒന്നും കോച്ചിക്ക് മാറ്റാം ഇല്ലാട്ടി ഒരു 18 നാൾ ചുത്തിനെ ഇന്നും ഒരു എക്സ്ട്രാ 18 നാൾ എപ്പിടിനാലും സുത്തരനാൽ നമുക്കും പ്രയോജനം അടുക്കി വെച്ചോ ഡാക്ടറെല്ലാം ചൊല്ലാ നടപ്പത് നന്മയ്ക്ക് അപ്പെല്ലാം നടക്കണം അപ്പത് വാസ്തവം അപ്പൊ പല സന്ദർഭങ്ങളില് സ്വാമിയെ മറക്കരുത് അപ്പത് നമ്മുടെ സ്വഭാവം എപ്പോഴുമേ നമ്മളെ ഞാപകം വെച്ചിക്കരുത് സ്വാമിയുടെ സ്വഭാവം ഇതുതാ വിശേഷം അതിനാലതാ പൊഴച്ചിട്ടിരിക്കും വെച്ചോങ്ങളെ അവർക്ക് നമ്മുടെ അപ്പേർപ്പെട്ട ഒരു നിർഹേതുക കൃപ നിർഹേതുക കൃപന വെറുതെ അരുൾ ഒരു കാരണമേ കിടയാത് നമുക്ക് കൃപ പണ്ടത്തുക്ക് ஒரு ரீசனே கிடையாது அவருக்கு. நன்னா இருக்கட்டும் நன்னா இருக்கட்டும் நன்னா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கிருபை பண்றாரு. இந்த கிருபையை நாம அனுபவிக்கணும். இதுக்காகத்தான் பகவான் பலவிதமான அவதாரங்கள் பண்றான். பலவிதமான அவதாரங்கள், ஒரு அவதாரம் ரெண்டு அவதாரம் இல்லை. பரித்ராணாய சாதுனாம், விநாசாய துஷ்கிருதாம், தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அதுல எக்ஸ்ட்ரா சேர்லாம் கொண்டு கொடுக்குறாரு பாருங்க சுவாமி. யாருக்கெல்லாம் கீழே உட்கார முடியாதோ சேர்லா வரைக்கும் கொண்டு கொடுக்குறாரு பாருங்க. நீங்க யோசிக்கிற விட சுவாமி நிறைய யோசிக்கிறார். எப்பொழுதுமே பகவான் சதா சர்வதா நம்முடைய ஹிதத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்க. எப்பயும் எந்த ஒரு விஷயம் வேணா நீ எங்க வேணா போங்கோட, நம்முடைய சௌகரியம் என்னன்னு நம்ம ஆசைப்படுறத விட நம்முடைய சௌகரியம் என்னன்னு தெரிஞ்சு சுவாமி அவ்வளவு கிருபை பண்ற. அதனாலதானே காய்கறி கடையில நம்ம ஆத்து பக்கத்துல இருக்கு, அதுலயும் கொஞ்சம் சோம்பேறத்தனம் வந்துட்டு ஆத்துக்குள்ளேயே வந்து காய்கறிலாம் வச்சுட்டு போயிடுறான். சௌகரியமா வண்டியை தள்ளிண்டு வரா வாசல்ல வந்து ஆச்சரியமா அயன்காரெல்லாம் வீட்டுக்கு முன்னால நம்ம போய் கொடுத்துட்டு இருந்த காலம் போய் அவ வந்து வாங்கிட்டு போற காலம் வந்து கொடுத்து நிறைய வந்து கொடுத்தேன். இப்பெல்லாம் போன் செய்தால் போதும் வீடு தேடி வரும் அப்படின்றா இல்லையா, பிரேயர் செய்தால் போதும் வீடு தேடி வரும். முதன் முதல்ல ஆரம்பிச்சது சுவாமி தான். டோர் டெலிவரி அப்படின்ற ஒரு விஷயம், இந்த கான்செப்ட கொண்டு வந்ததே பகவான் தான். நீ இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டு பக்தி பண்ணு, நாமஜபம் பண்ணு, நீ எங்க எப்படி இருக்கோ அந்த இடத்துல வந்து நான் பர்சனலா என்னையே டெலிவரி பண்றேன். அதுதான் டோர் டெலிவரி. இந்த கான்செப்ட் முதல் முதல்ல வந்தது சுவாமி கிட்ட இருந்துதான். ஆனா இது பின்னாடி மனுஷா பணத்துக்கு பண்ணாசே பெருசா தெரிஞ்சுடுச்சு. பணம் இல்லாமல் பண்ணிட்டு இருந்தா டோர் டெலிவரி நிஜமாவே ஒரு காலத்துல சுவாமி அப்படிதான் பண்ணிட்டு இருந்தா. பரமாச்சாரியா பெரியவாள்லாம் அப்படி பண்ணிட்டு இருந்தா. அந்த மாதிரி பாதாளெல்லாம் வைகுண்டம் போய் சுவாமிய கூப்பிடணும். தசரத சக்கரவர்த்தி கௌசல்யாவா இருக்கிற இடத்துல இருந்து பக்தி பண்ணா அவ இடத்துக்கு வந்து சுவாமி கிருபை பண்ணா. இதுதான் பகவானுடைய பெரிய லீலை. நம்ம எங்கேயுமே தேடிந்து போக வேண்டியதான அவசியம் இல்லை. அதனாலதானே நம்முடைய பாரத தேசத்துல பார்த்தோம்னா திரும்பின பக்கம் எல்லாம் கோவில். திவ்ய தேசங்கள்ல பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல மட்டுமே கிட்டத்தட்ட 85 திவ்ய தேசங்கள் இருக்கு. பாக்குறது அவ்வளவு திவ்ய தேசங்கள். இப்ப உட்கார்ந்த இடத்துல சுத்தி வரப்பதான் அது திவ்ய தேசம் இருக்கு. நமக்கு அவ்வளவு இடங்கள் இருக்கு. இது இல்லாதபடி பகவான் அப்பப்புறம் புதுசு புதுசா வந்த கோவில்கள் அங்கேயும் வந்துட்டாரு. அதுவும் பத்தனையா சுவாமிக்கு இன்னும் கிருபை பண்ணணும்னு சொல்லி உற்சவ மூர்த்தியா வீதி வீதியா நம்ம வீட்டு வாசலுக்கு வந்தார். அப்படியும் போதலையும் சொல்லி நம்ம ஆத்துல ஒரு சுவாமி பறையோ இல்லாட்டி சுவாமியுடைய பூஜை அறையிலேயோ வந்து போட்டோவாவோ மூர்த்தியாவோ இருக்க இவ்வளவு தூரம் கிருபை பண்றார் பகவான். அதனாலதான் தேவகி வசுதேவருக்கு தானே வரணும்னு சங்கல்பம் பண்ணிருந்துட்டான். யார் எதை எப்படி கேட்கிறாளோ அந்த விதத்துல அதை கொடுக்கறது பகவானுடைய ஒரு தர்மமா வச்சிருக்க. ஆனா பகவான் எப்படின்னா தேவர்கள் மாதிரி கிடையாது. நமக்கு எது ஹிதமோ அதை மட்டும்தான் பண்ணுவார். ஹிதம் இல்லாத ஒண்ணு நம்ம கேட்டோம் அப்படின்னா அதை பண்ண மாட்டான். இப்ப பசிக்கிறது அப்படின்னா ஆகாரம் கேட்ட நிச்சயமா சுவாமி கொடுத்துருவார், சந்தேகமே கிடையாது. அதனால எப்பொழுதுமே பகவான் நமக்கு எது நல்லதோ ஹிதம்னா நல்லது அதை பார்த்து 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 பண்ணிட்டு இருக்கார். சந்தேகமே வேண்டாம். நம்முடைய நன்மையை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம எல்லாருக்கும் ஒரு இன்செக்யூர்டு ஃபீலிங் ஒண்ணு இருக்கு, அப்படி அவசியமே இல்லை. யோக க்ஷேமம் வகாம்யகம் அப்படின்னு பகவான் இருக்கா. இதைத்தான் நிரூபணம் பண்றது பாகவதம். டோர் டெலிவரியா பகவான் தன்னையே கொண்டு வந்து கொடுக்கிறார் அப்படின்னு. தேவகி வசுதேவரை கம்சன் சிறையில கொண்டு தள்ளிட்டான், காராகிரகம். ஆக்சுவலா அரண்மனையே சுத்தி வர ஹவுஸ் அரெஸ்ட்ன்ற இல்லையா, அந்த மாதிரி வச்சுட்டு இருந்தான் அப்படியும் இருக்கு. ஜெயில கொண்டு வச்சுட்டான் அப்படியும் இருக்கு. முதல்ல காராகிரகத்துல முதல்ல ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சுட்டு இருந்தான், அதுக்கப்புறம் ஜெயில கொண்டு போட்டுட்டான். ஜெயில இருந்துட்டு இருக்கான். ஒவ்வொரு குழந்தையா பிறக்கிறது ஒவ்வொரு குழந்தையா கம்சன் கொண்டு போட்டு இருக்கான். அதாவது மனிதாபிமானமே இல்லாதபடி பிறந்த குழந்தைகளை கல்லுல அடிச்சு கொலை பண்றான். மக்கள் அறுவரை கல்லிடை மோத இழந்தவன் தன் வயிற்றுள் அப்படின்றார் சுவாமி பெரியாழ்வார். கண்ணதற்க ஒரு குழந்தைய அடிச்சு கொலை பண்றான். அப்ப தேவகிக்கு என்ன ஒரு மனோபலம் இருக்குன்னு பாத்துக்கோங்க. கண்ணதற்க ஒவ்வொரு குழந்தையும் பிறந்தவன இந்த குழந்தைய கொஞ்சனம் தாளாட்டனம் அடிமேல வச்சுக்கணும், அவட ஃபியூச்சரை பத்தி யோசனை பண்ணும். இதுதான் நம்ம எல்லாருக்குமே உள்ள சுபாவம். நாயிலேந்து பூனையிலேந்து கொசு வரைக்கும் தன் குட்டி இப்படி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். தேவகி வசுதேவருக்கு அந்த யோசனையே இல்லை. குழந்தை பிறக்கிறது கம்சன் வரான், காலை பிடிச்சு தூக்குறான், கல்லு அடிச்சு கொலை பண்றான். கேட்கறது ரொம்ப கஷ்டம். ஆனா அத்தனையும் தாண்டி ஒரு பக்தி நமக்கு அந்த மாதிரி நடந்ததுன்னா நம்ம நாஸ்திகவாதியா மாறிடும். ஒரே இன்சிடென்ட் போதும், நம்ம நாஸ்திகவாதியா ஆகிறதுக்கு நிறைய இன்சிடென்ட் எல்லாம் ஆகணும். ஒரு இன்சிடென்ட் நடந்துடுச்சுன்னா தெய்வம் பொய், தெய்வம் இல்லை அப்படின்னு. நமக்கு கஷ்டம் வராத வரைக்கும் தெய்வத்தை கொண்டாடும். கஷ்டம் வந்துடுதோ முதல்ல திட்டு தெய்வத்துக்கு தான், உனக்கு கண் இருக்கா அவன் பகவான் அழகான புண்டரீகாட்சன் செந்தாமரை கண்ணு, ஆனா முதல்ல கேட்கற உனக்கு கண் இருக்கா அப்படின்னு சுவாமியை கேட்போம். ஆனா தேவக்கி வசுதேவருக்கு பக்தி விருத்தி ஆகிறது இன்னும் 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 இன்னும். அதனால வேற வழி இல்ல, பகவான் பார்த்தான் ஆறு குழந்தைகளை இழந்தவாளுக்கு கிஃப்டா ஆதிசேஷனை கொடுத்துட்டார். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம் நீல்கடலுள், என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கும் அணையாம் திருமார்க்கு அரவு. இந்த ஆதிசேஷன் பகவானுக்கு எல்லா விதத்திலையும் ஒத்தாசையா இருக்கா. பெரிய ஆயிரம் தல பாம்பு, பகவான் படுத்துக்கணும்னு நினைச்சுட்டாருன்னா பெட்டா மாறிடுறாராம், பகவான் உட்காரணும் நினைச்சா ஆசனமா மாறிடுறாராம், பகவான் நடக்கணும்னு நினைச்சுட்டாருன்னா பாதுகையா மாறுறாராம், பகவான் எங்கேயாவது போன நினைச்சா கொடையா நிக்கிறாராம். மல்டி பர்பஸ் அவர் எல்லாம் ஒரே ஒருத்தர் வச்சுட்டு அத்தனை வேலைகளையும் பண்ணிடுறாராம். அந்த ஆதிசேஷன் தேவக்கியினுடைய கர்ப்பத்துல ஏழாவது குழந்தையா வந்துட்டார். கொஞ்ச நாள் தேவகி கர்ப்பத்துல இருந்தா தேவகிக்கு சமாதானம் கிடைச்சிடுச்சு. ஆறு குழந்தைகள் இழந்த துக்கம் எல்லாம் மாறிடுச்சு. பகவான் இருக்கான் இன்னும் நல்ல திருடம் திருடம் வந்துடுச்சு. உடனே பகவான் மாயாதேவிய கூப்பிட்டான், அழகா கூப்பிட்டு, அம்மா தேவகி கர்ப்பத்துல ஆதிசேஷன் இருக்கா, அவர் அப்படியே எடுத்து கொண்டு போய் நந்த கோகுலத்துல இருக்கக்கூடிய வசுதேவனுடைய இன்னொரு மனைவி ரோஹிணி கர்ப்பத்துல கொண்டு போய் வச்சுடு. எல்லாரும் அவரை சங்கர்ஷனன் சொல்லுவா, இழுத்துட்டு போய் அங்க வைக்கிறதுனால கர்ப்பமே டிரான்ஸ்பர் ஆகுற அவ்வளவு டெக்னாலஜினா இருந்திருக்கு அந்த காலத்துல. எல்லா சயின்ஸுமே அந்த காலத்துல இருந்திருக்கு. இப்பதான் புதுசா டெஸ்ட்யூ பேபி தான் சொல்றோம் இல்லையா, அதுல அந்த காலத்துல இருந்திருக்கு, எதுவுமே புதுசு கிடையாது. இது சயின்ஸ் வழியா தெரியும் பொழுது நம்ம ஒத்துக்கிறோம். வேதமோ புராணமோ சொன்னா இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்கிறோம். எல்லாமே அந்த காலத்துல இருந்த விஷயங்கள் தான். இவா சொல்ற எதுவுமே புதுசு கிடையாது. மொபைல் போனை பத்தி ஒரு சித்தர் பாட்டே இருக்கு, எத்தனை பேர் தெரியும் எனக்கு தெரியாது. மொபைல் போனை பத்தி சித்தர் பாட்டா அவன் தனியா பேசிட்டே போவான் அப்படின்ற, எங்கேயோ இருக்கிறனோட இவன் பாரு தனியா தனியா தானே பேசிட்டு போறான், அவன் போன்ல பேசுறாள், போனை வச்சுட்டு பொய்யா பேசுறாள், அவளுக்கு தான் விழிச்சோம், நமக்கு தெரியாது வச்சுக்கோங்களேன். அது ப்ளூடூத் ஹெட்செட் எல்லாம் மாட்டின்ட்டாருன்னா எனக்கு அப்படி ஆயிருக்கு. நான் ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் வச்சு நான் பேசிட்டு இருந்தேன், ஏன் புள்ள அப்பா என்னப்பா சம்மந்தம் எல்லாம் பேசுறீங்கன்னு பார்த்து, நான் அவன்கிட்ட பேசுறேன், அவன் ஒரு பதில சொல்ல, நான் உன்கிட்ட இல்ல இங்க பேசிட்டு இருக்கேன், அவன் சொன்ன அப்பா இங்க பேசலப்பா இங்க பேசிட்டு இருக்கேன் வாழை காட்டுனா என்ன சொல்ல முடியும். இந்த மாதிரிதான் நிறைய நடக்கிறது வந்து லோகத்துல. குழந்தைகள் ரொம்ப தெளிவா இருக்கான். எல்லாமே சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். இன்னைக்கும் வேத மந்திரங்கள்ல நிறைய விஞ்ஞானம் அடங்கி இருக்கு. இந்த கர்ப்பத்தை டிரான்ஸ்பர் பண்ணிடுமா, நான் வசுதேவருடைய குழந்தையா தேவகி கர்ப்பத்துல வளரப்போறேன், நீ ஸ்வயம் யசோதியினுடைய கர்ப்பத்துல வா, அவ்வளவு அழகா லோகம் உன்னை கொண்டாடும் சொல்லி அந்த தேவிக்கு அவ்வளவு நாமத்தையும் பகவானே கொடுக்கறான். உன்னை துர்கைன்னு கொண்டாடுவா, வைஷ்ணவின்னு கொண்டாடுவா, சண்டிகைன்னு கொண்டாடுவா, சாரதான்னு கொண்டாடுவா, எல்லாம் சொல்லி மாயாதேவின்னு கொண்டாடுவான்னு எல்லாம் சொல்லி அனுகிரகம் பண்ற. அந்த மாயாதேவி வந்தாள், தேவகி கர்ப்பத்தில் இருக்க குழந்தைய அப்படியே கொண்டு போய், பாதி வளர்ந்துருக்கு அந்த குழந்தை, அந்த குழந்தைய கொண்டு போய் அப்படியே ரோஹிணி கர்ப்பத்துல வச்சுடுறான். நந்த கோகுலத்துல நந்த கோபுர கிரகத்துல இந்த ரோஹிணி இருந்துட்டு இருக்கா, ஏன்னா வசுதேவர் அரெஸ்ட் பண்ணி வச்சதுனால அங்க இருக்கா. அந்த ரோஹிணி கர்ப்பவதி ஆன உடனேயே யசோதைக்கு ஒரே சந்தோஷம், ரொம்ப நாளா குழந்தை இல்லாதவர், ரொம்ப எனக்கும் ஒரு குழந்தை பிறக்கும் ஒரு நாள் அப்படின்னு ஆசையோட காத்துட்டு இருக்கவர். யாராவது கர்ப்பவதி அப்படின்னா முதல்ல ஓடி போய் அவளுக்கு எல்லாம் பண்றதே யசோதை தான். ஆனா நல்ல ஊர் தெரியுமா கோகுலம், யாருமே யசோதைய மலடின்னு சொல்லி கேவலப்படுத்தல. அது நம்ம சமுதாயத்துல நிறைய இருக்கு, அது ஒரு பெரிய குலகுத்த மாதிரி ஆயிடுற நிறைய விஷயங்கள் தப்பிதப்பா நிறைய பழகிட்டோம். இந்த சில விஷயங்கள்லாம் சாஸ்திரத்துல அப்படி காண கிடைக்கவே இல்லை, பின்னாடி வந்தவா ஏதோ புகுத்தி விட்டுட்டு போயிட்டா அநியாயத்துக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு சில விஷயங்கள்லாம். கோகுலத்துல யாராவது கர்ப்பவதி ஆயிட்டான்னா முதல்ல யசோதை கிட்டேந்துதான் எல்லாம் வாங்கிக்க சொல்ல, யசோதை கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோடி, யசோதை கையில ஏதாவது வாங்கிக்கோ, யசோதை கை ராசியான கை நல்ல குழந்தை பிறக்கும்னு. அவளுக்கு குழந்தைய இன்னும் பிறக்கல, ஆனா அத்தனை பேருக்கும் யசோதை அப்படின்னா அத்தனை ஒரு மரியாதையா, ஏன்னா ஆத்மார்த்தமா ஹிருதயபூர்வமா நீ கர்ப்பவதியா, இதை பண்ணு அதை பண்ணு, உனக்கு லேகியம் நான் பண்ணி தரேன், உனக்கு கஞ்சி நான் வச்சு தரேன், குடு குடு குடுன்னு ஓடி போய் ஓடி போய் ஓடி போய் பண்றாளாம். நந்தகோபுரி ஒரு நாள் யசோதை கிட்ட கேட்கிறார், அடி இப்படி ஓடி ஓடி பண்றியே என்னத்துக்கு அப்படின்னா,
ஐயோ அவ
வயதுல புழு பூச்சி இருக்கணும், அந்த குழந்தை இருக்கணும், அதனாலதான் அப்படின்னா சந்திரகோபர் உனக்கு இல்லையான்னு கவலை இல்லையா? அது இருக்கு, ஆனா அதுக்காக என்ன ஆச்சு? அவளுக்கு வரது இல்லையா, அது ஒரு சந்தோஷம் தான், அதை பார்த்தே ஒரு சந்தோஷம். எனக்கும் ஒரு நாள் பகவான் கொடுப்பான், இது பெரிய நம்பிக்கை. இந்த நம்பிக்கை ரொம்ப விசேஷமானது, இந்த நம்பிக்கை தான் நமக்கு அப்பப்ப குறைஞ்சு போயிடுறது. பகவான் இருக்கான்ற நம்ம யாரும் சந்தேகமே படல, பகவான் கொடுத்திருக்கான்ற சந்தேகமே இல்லை. எனக்கு கொடுப்பானான்னு மட்டும்தான் சந்தேகம் வந்துடும் நமக்கு. எனக்கு எப்ப கொடுப்பான், ஏன் இன்னும் கொடுக்கல, இந்த ரெண்டு கேள்விதான். அந்த யோசனையே வேண்டாம், நிச்சயமா பகவான் பெருசா கொடுக்கறான், நல்லதா கொடுப்பான், சத்தியமா கொடுப்பான். நமக்கு கொடுக்காம வச்சு என்ன பண்ண போற? இப்ப ரொம்ப அழகா நல்லா சமையல் பண்ணிச்சு தானேவா சாப்பிடுவா, குழந்தைக்குதானே முதல்ல கொடுப்பா. அது போல சுவாமி அழகா அந்த யசோதை சோட எல்லாருக்கும் பண்ணிட்டு இருக்கா. அந்த பலம் இந்த யசோதையோட கர்ப்பத்துல மாயாதேவி வந்துட்டா, அழகா ஜம்முனு யசோதை கர்ப்பத்துல துர்கை ஆவிர் பவிச்சுட்டா. அங்க பகவான் அப்படி விஸ்வாத்மா பக்தானா அபயங்கர ஆவிவேஷ அம்சபாகேன மனஹ ஆணக துந்துபே. வசுதேவருடைய சரீரத்துல பகவான் ஆவிர்வவிச்சான். வசுதேவர் அந்த பகவத் தியானத்தை பகவத் சக்திய அப்படியே தேவகி நடத்த சமர்ப்பணம் பண்ணினார். தேவகி கர்ப்பத்துல சுவாமி வந்துட்டார், தக 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 தகன் ஜொலிக்கிறான். இந்த குருவாயூர் எல்லாம் அந்த கர்ப்பகிரகத்தை பார்த்தாலே என்னவோ பண்ணும். அந்த கர்ப்பகிரகம் வெளியில சின்ன கோவில் தானே குருவாயூர், அவன் இன்னொண்டு கர்ப்பகத்தை சுத்தி வரும், அதுக்குள்ள இன்னொண்டு குஞ்சலமா பயணிப்பா, அதை வெளிச்சமா தக 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 தகன் ஜொலிக்கா விடிகாலம் 2:30 அதை அது தெய்வீகம். கோவிலுடைய சாநித்தியம்னா கேரளா தான், அது அடிச்சுக்க ஆளே கிடையாது. தமிழ்நாட்டில் இவ்வளவு கோவில்கள் இருக்கு, ஆனா இன்னைக்கு அது இத்தனோடு கோவிலா இருக்கும். அதுக்கு அவ பண்ற அந்த பூஜையா இருக்கட்டும், அந்த உற்சவமா இருக்கட்டும், விட்டு கொடுக்கவே மாட்டோம். இவ்வளவு கம்யூனிஸ்ட் பேசுறாள், கோவில் விஷயத்த மண்ட கொடுக்கவே மாட்டான். தேமேன்னு பெரிய ஆள் வந்தா கூட தேமேன்னு சுவாமியை பார்த்துட்டு தேமேன்னு போயிட்டு இருப்பா. நீங்க சர்வசாதாரணமா கேரளா கோவில் போனா பெரிய பெரிய விவிஐபி எல்லாம் அவ பாட்டு சாதாரணமா வந்து பகவானை தொழுதுட்டு அவ பாட்டுக்கு போயிட்டு இருப்பான். நம்ம ஊர் மாதிரி ஆர்ப்பாட்டமே கிடையாது, தமிழ்நாட்டுல எல்லா ஆர்ப்பாட்டமும் அத்தனை ஆச்சரியம். அந்த மாதிரி அந்த கோவிலை சுத்தி விளக்கு ஏற்றி வச்சுட்டானா தக்க தக்கன்னு ஜொலிக்கும். இந்த சுத்தி விளக்கு ஏற்றி விட்டுருவா, லட்சதெய்வம் மாதிரி ஜோரா ஏற்றி விட்டுருவா. குருவாயூரப்பன் கோயில டெய்லி சுத்தி விளக்கு ஏற்றி விடுவா, அந்த வெளிச்சத்துல பலபலபலான்னு ஜொலிக்கும். அந்த மாதிரி இந்த தேவக்கு ஜொலிக்கிறாளாம் தக 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 தகன்னு. வசுதேவர் தாத்தா அப்பா அந்த தேவகி கர்ப்பத்தை சுவாமி எப்படி ஜொலிக்கிறான்? சாதாரணமாவே இந்த கர்ப்பவதி ஆயிட்டா அப்படின்னா ஸ்திரீகளுடைய முகத்துல ஒரு பிரகாசம் வரும், ஒரு பிரசன்னம் உண்டு, அதுவும் பார்க்கற ஒரு தெய்வீகம் வரும். எத்தனை பேர் கவனிச்சிருக்கேன், அந்த கால தாத்தா பாட்டிகள்லாம் பார்த்தாலே சொல்லிடுவாங்க கர்ப்பவதியா அப்படின்டுவா. இந்த முகத்துல ஒரு பிரகாசம் வரும், அதுலயும் ஸ்திரீ குழந்தைகள்லாம் அழகு வரும். இந்த புருஷ குழந்தைகள்லாம் பார்க்க சகிக்க மாட்டா, நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி வேணா பாருங்க. அந்த அம்மா பாக்கிறது கொஞ்சம் மாதிரி கன்றாவியா இருக்கு, அழகில்லைன்னா சத்தியமா ஆம்பளை பிள்ளைதான். முகம் அப்படி ஒரு லட்சுமிகரமா இருக்குன்னா கேரண்டியா பெண் குழந்தை. அந்த ரூலை மாத்தினது கிருஷ்ணன் தான். பார்த்தா தேவகி அழகு சொட்ட சொட்ட இருக்கா, ஏன்னா புவன சுந்தரன் பல பல பலான் இருக்கா. வசுதேவர் கைய ஊக்குற தேவகி அப்படி இந்த கலப்புல தூங்கும் பொழுதுலாம் வசுதேவரை காலை பிடிச்சு கண்ணில் ஒத்திக்கிறார். கண்டாடி காலில் போய் வேளாமா அப்படின்னா உள்ளுக்குள்ள சுவாமியை வச்சிருக்கா, சுயம் திவ்ய தேசமாவே இருக்கா. சாதாரணமா பெரியவா திருவடிகள்லாம் விழுவோம், பரமாச்சாரியா வாழலாம். ஏண்டான்னா அவ ஹிருதயமே கோவில், உள்ளுக்குள்ள பகவான் ஆவிர்பவிச்சிருக்கிறதுனால அவ திருவடியில விழுந்து சேவிச்சாரே திவ்ய தேசங்களை சேவிச்ச ஒரு புண்ணியம் அப்படின்னு காண கிடக்கிறது. ஏன்னா மகாத்மாக்களுடைய சரீரத்துக்கு அத்தனை ஒரு பலம் இருக்கு, பகவஸ்மரணையினாலே அவ உடம்புல அந்த தெய்வீக சக்தி நிறைஞ்சு இருக்கு. அந்த மாதிரி தேவகி இன்னைக்கும் நீங்க பண்டரிபுரம் போனா ஒரு விசித்திரமான வழக்கம் உண்டு. பண்டரிபுரம் போயில சுவாமியை சேமிச்சுட்டு வெளியில வந்தவொடனே எல்லாரும் செலிபிரேட் பண்றா, பாண்டங்களை பார்த்துட்டேன் அப்படின்னு. எப்படின்னா கையை கோத்துட்டு தட்டாமலை சுத்துவா, குட்டி கணவன்லாம் அடிப்பான், அது பாண்டங்களை பார்த்த ஒரு சந்தோஷம். இப்படி தட்டாமலை சுத்தும் பொழுது கணவன் மனைவி எல்லாரும் இப்படி சுத்துவா, பரஸ்பரம் ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி காலத்துட்டு சேமிச்சுப்பா. கணவன் மனைவி தான் ஆடுவா, உடனே கணவன் மனைவி காலத்தொட்டு சேவிச்சுப்பான், மனைவி கணவன் காலத்தொட்டு சேவிப்பான். ஏன்னா எல்லாரும் பகவானுடைய குழந்தைகள், நமக்கு பாண்டரங்க தரிசனம் இன்னைக்கு கிடைச்சிடுத்து, ரொம்ப அழகு இதெல்லாம். அந்த மாதிரி வசுதேவர் இந்த தேவைக்கு அப்படி பார்த்து பார்த்து ஆனந்தப்படுறார். கர்ப்பத்துல கிச்சா கொஞ்சம் கொஞ்சமா வளர்றான். மிகமாட்ட மகாதேசிகள் சொல்றா, அவ வயிறே கொஞ்சம் கருப்பாயிருக்கான், அவ்வளவு கருப்பு பையன், உள்ள இருக்க கருப்பு வெளியில தெரிஞ்சு விடுத்தா கண்ணம் விரையில இருக்கான். நிகமானந்த மகாரிஷி கர்ப்பத்துக்குள்ளேயே மயில்பீலி வச்சிருந்தானா தலையில. அந்த கிருஷ்ணன் தான் தலையில மயில்பீலி இருந்தா தானே அழகு. அத்தனாக வளர்ந்திருக்கான். தேவர்கள்லாம் வந்தார்களாம், ஸ்தோத்திரம் பண்றார்கள். சத்யவிரதம் சத்யபரம் த்ரிசத்யம் சத்யஸ்ய யோனி நிஹிதம் ச சத்யே சத்யஸ்ய சத்யம் ரிதசத்ய நேத்ரம் சத்யாத்மகம் துவாம் சரணம் பிரபன்னாக. அந்த ஜெயிலுக்கு அத்தனை 30 கோடி தேவர்களும் வந்துட்டாளாம் பெருமாளை சேவிக்கிறதுக்கு. அழக குஞ்சலமா சுவாமி கர்ப்பத்தில் உட்கார்ந்து இருக்க, வைகுண்டத்தில் இருக்கிற நாராயண காட்டிலும் திருப்பார்கடல்ல படுத்திருக்கிற பரந்தாமன காட்டிலும் தேவகி கர்ப்பத்தில் இருக்கிற இந்த கிச்சா பய பல 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 பலன் இந்திர நீல மணிவண்ணன் போல இருக்கான், பல பலன் இருக்கான். அழகா வந்தார்கள், ஸ்தோத்திரம் பண்ணார்கள், சேவிச்சார்கள், எல்லாரும் கிளம்பி போனார்கள். அதையே நினைச்சுட்டு இருக்கான் கம்சன். தேவகியை பார்த்தன கண்டுபிடிச்சான், இவ கர்ப்பத்துல அவன்தான் வந்துட்டான், எவன் என்னுடைய யமனோ அவன் வந்துட்டான் அப்படின்னு பயந்து நடுங்கிறான். இதை நினைச்சு நினைச்சு கம்சனுக்கு முதல்ல கிருஷ்ண தரிசனம். ஆசீனஹஸ்தம் விஷன்னு திஷ்டன்னு குஞ்சானஹப்பரிய தன்மகிம் சிந்தையாமோ ரிஷிகேஷம் அபஷ்யத் தன்மயம் ஜகத். உக்காந்தாலும் எழுந்தாலும் நின்னாலும் நடந்தாலும் என்ன பண்ணாலும் கம்சனுக்கு தேவக்கியினுடைய அந்த தேஜஸை பார்த்து பார்த்து அதே ஸ்மரணை. எதை பார்த்தாலும் ஒரு கருப்பு கிச்சா பய தெரியறான், ராத்திரி எல்லாம் தெரியறான். நம்ம எல்லாம் ராத்திரி யாரும் நிக்கிற மாதிரி இருக்குன்னு பாப்போம் இல்லையா, இந்த பயத்துல. அந்த மாதிரி ஓரத்தை பார்த்தா நன்னா சங்கம் சக்கரம் கதாபத்மம் வச்சுன்னு ஒரு குருவாயிருப்பு நிக்கிறது, இங்க நான்டா இருக்கேன் அப்படின்னு. சரின்னு பெட்ல நிம்மதியா படுக்கலாம் பார்த்தா என்னமோ உருத்தரவே அப்படின்னு பார்த்தா கிருஷ்ணன் மேல அவன் படுத்திருக்கான், கிருஷ்ணனே பெட்டா தெரியுது. சரி சாப்பிடலாமே அப்படின்னு பார்த்தா சாப்பாடெல்லாம் சங்கு சக்கரமா தெரியாது, உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி. சுவாமி அம்மாழ்வார் திருக்கோளூர் திவ்ய தேசத்துல இருக்கிற வைத்தமானி பெருமாள் பத்தி சொல்லும்போது சொல்ற, உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன், எல்லாம் கண்ணன் தானே. காக்கை சிறகினிலே நந்தலாலா, காகத்துடைய கருப்பை பார்த்துட்டு நந்தலாலா அப்படின்றார் பாரதியார். பார்க்கும் இடங்களெல்லாம் நந்தலாலா, நிந்தன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா, கேட்கும் ஒளிகளெல்லாம் நந்தலாலா, நிந்தன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா. என்ன அனுபவம், தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலா. அழக கம்சனுக்கு கிருஷ்ண தரிசனம். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா கிருஷ்ணன் நன்னா வளர்ந்துட்டான், பகவான் தீர்மானம் பண்ணிட்டான் பூமியிலே அவதாரம் பண்ணணும் அப்படின்னு. எந்த நாள் அவதாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தான். அந்த அஷ்டமி நவமியில நிறைய பேருக்கு ஆகாது பார்த்தான். ஏற்கனவே நவமியில ராமனா வந்துட்டான், அஷ்டமி ரொம்ப வருத்தப்பட்டுதான், சுவாமி என்னை யாரும் கண்டுக்கவே மாட்டேங்கிற எல்லாரும் திட்டிகிட்டே இருக்கான். இன்னைக்கு அஷ்டமி எதுவுமா, எங்கேயா வெள்ள போவாளா, அஷ்டமி எதுவுமா பண்ணுவாளா, சும்மா அது அப்படின்றா. கொஞ்சம் கண்டிக்கப்படாதா அப்படின்னா அதுக்கு என்ன கவலைப்படாத, அஷ்டமினிக்கு அவதாரம் பண்றேன்னு வரம் கொடுத்துட்டான். உடனே 27 நட்சத்திரங்கள் லைன்ல வந்து நின்றுதான், ஜோரா ஃபர்ஸ்ட் கிளாஸா எல்லாரும் நான் திருவோணம் நான் தான் பெரியாள் அப்படின்னு கொடுத்தான். ஏன்னா பகவான் வாமனனா திருவோணத்துல வந்தான். திருவோணத்தான் உலகாளும் என்பார்களே, உத்தரம் வந்து நின்றுதான், நான் தான் பெரியாள் அப்படின்னு. பங்குனி உத்தரம் தான் விசேஷம், பங்குனி உத்தரத்தான் ஆண்டாள் ரங்கமன்னார் கல்யாணம் ஆன மாதிரி சீதை ராமன் கல்யாணம் ஆனது எல்லாமே பங்குனி உத்தரம், ரொம்ப விசேஷம் பங்குனி உத்தரம். ஸ்ரீரங்கம் அப்படி பங்குனினாலே அது எங்க 365 நாளுமே ஸ்ரீரங்கம் தான், எங்கும் சுத்தி ரங்கம் போ அப்படின்னு. ஒவ்வொரு நட்சத்திரமா போட்டி போட லைன்ல வந்துதான், ரோஹிணி தேவே நின்றுட்டு இருந்ததுதான் பிரம்மதேவருடைய நட்சத்திரம். ஏமா கவலைப்படுற, எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா தேவலே, கவலைப்படாரு. உன் நட்சத்திரம் அவதாரம் பண்றேன்னா ரோஹிணியை செலக்ட் பண்ணார், அஷ்டமியை செலக்ட் பண்ணிட்டார் பகவான். உடனே பகல் தேவரை பார்த்துதான் மத்தியானத்தை கிட்டதான் அவதாரம் பண்ணார் சுவாமி. 11,000 வருஷம் சௌக்கியமா இருந்தா அப்படின்னு கொஞ்சம் திமுறல நின்றுதான் பகல் தேவதை. உடனே ராத்திரி தேவதை, சுவாமி எங்க ராத்திரி இல்லாம வரப்போற அப்படின்னு இருந்துதான் பகவான். இப்படி அழகா பகல் தேவதையை பார்த்தான், பகல்ல பிறந்ததுனாலதான் 14 வருஷம் காட்டுக்கு போனேன், இன்னைக்கு ராத்திரி பிறக்கிறேன் அப்படின்னு சென்டிமெண்ட்ல பகவான் ஃபீல் பண்ணிட்டார். ராத்திரியில பிறக்கிறேன் அப்படி அர்த்தராத்திரி. இந்த கிருஷ்ணாவதாரமே இப்படிதான், யாருக்கும் தெரியாது, திடீர்னு வரும், நம்ம டிசைட் பண்ணவே முடியாது கிருஷ்ண விஷயத்தை. அதனால பகவான் முடிவு பண்ணான். 12 மாசங்கள் சித்திரை வைகாசி எல்லாம் லைன்ல நின்றுதான், எல்லாரும் வியாகா நான் தான் வசதி நீ தான் வசதி அப்படின்னு தான். சுவாமி நமக்கு எல்லாம் எங்க வரப்போற, நல்ல மழை காலம் வேற அப்படின்னு நினைச்சுதான் பகவான். நன்னா இருக்கும் மழையில வரலாம் அப்படின்னு அழகா தானே தீர்மானம் பண்ணான். ஆவணி மாசம் அஷ்டமி திதி ரோகி நட்சத்திரத்துல அர்த்த ராத்திரியில அவதாரம் பண்ணோம்னு தீர்மானம் பண்ணான். ஆனா நம்ம எல்லாம் ரெண்டு கொண்டாடி இருக்கோம், கோகுல அஷ்டமி ஸ்ரீ ஜெயந்தி. இது பெரிய குழப்பம். கிருஷ்ணன் பிறந்த சமயத்துல அஷ்டமியும் ரோஹிணியும் ஒன்னா வந்தது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மாயை பண்ணி இந்த அஷ்டமி ரோஹிணி தனித்தனியா வச்சுட்டான். அவ்வளவுதான் கோகுலாஷ்டமி. ஸ்மார்த்தாளுக்கு ஸ்ரீ ஜெயந்தி, ஐயங்காருக்கு. ஆனா ஆத்திர மட்டும் இங்கிலீஷ் பர்த்டே தமிழ் பர்த்டே மட்டும் ரெண்டு கொண்டாடும், அது தப்பு கிடையாது. இங்கிலீஷ் பர்த்டேவா கேக்க விட்டு தமிழ் பர்த்டேவா ஆசீர்வாதம் வாங்க கோவிலுக்கு போ. ஆனா நாங்க ஸ்மார்த்தா, நாங்க ஸ்ரீ ஜெயந்தி எல்லாம் கொண்டாட மாட்டோம். இப்படி ஒரு கூட்டம். ஐயங்கார் கூட்டம் சொல்றோம், நாங்கள்னா ஸ்ரீ ஜெயந்தி தான் கொண்டாடும், கோகுலாஷ்டமியை கொண்டாட மாட்டோம். நம்மளுடைய பிறந்த கூட்டம் எல்லாம் அழிகிற கூட்டத்துக்கு எல்லாம் ரெண்டு ரெண்டு கொண்டாடும் பொழுது சுவாமியோட ரெண்டு கொண்டாடினா தப்பே இல்லை. ரெண்டு தடவை சீட பசாத்த மாதிரி ஆச்சோணும், அட்லீஸ்ட் ரெண்டு தடவை கிருஷ்ண தியானம் பண்ண மாதிரி ஆச்சோணும், சிலர் அனுபவிச்சிடும். பகவான் அந்த சமயத்துல அஷ்டமியும் ரோஹிணியும் ஒன்னா வந்துடுத்து அர்த்த ராத்திரி தேவைக்கு அப்படியே கண்கள்ல கண்ணீர் வழியே அப்படி பிரம்மன் ஞானி மாதிரி உட்காருங்க, பிரம்மத்தை உள்ள வச்சிருக்க பிரம்மன் ஞானி தானே. அப்படியே பகவத் தியானத்துல இருக்க வசுதேவர் ஜோரம் நாமஜபம் ஜபிச்சுன்னு இருக்கா, எல்லாரும் தூங்குறாள் பகவான் மாயையில, எல்லாரையும் தூங்க வச்சுட்டான், சௌக்கியமா தூங்குறான். வைகுண்ட ஏகாசி அன்னைக்கு ஒரு தூக்கம் வரும் பாருங்க, என்னைக்கு முழிக்கலாம் நினைக்கிறோமோ அன்னைக்குதான் கண்ணு சுருகி தள்ளும். சத்சங்கத்தை ஃப்ரெஷ்ஷா வரலான்னு பார்த்தா சத்சங்கத்தான் கண்ணு சுருகும். இதெல்லாம் சாபம். ராமச்சந்திர மூர்த்திய நித்ராதேவி கேட்டாலாம், பிரபு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ற, எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணப்படாத, உனக்குதான் ஸ்பெஷல் அனுகிரகமே, என் கதைக்கு வர முதல்ல நீ தான் ஆலிங்கனம் பண்ற, உன்னுடைய கிருப்பையிலதான் பல பேர் ஏதோ என் சத்சங்கத்துக்கே வரா அப்படின்னு பகவான். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் குழந்தை அழிச்சுட்டு வந்தா, ரொம்ப நாள் கழிச்சு ஃபாரின்ல அழிச்சுட்டு வந்தா, நான் வந்தா சரி வந்திருக்காலே விஷயம் சொல்ல ஆரம்பிச்சா, ரெண்டாவது நிமிஷம் குழந்தை நின்னா தூங்கினான். நான் சத்சங்கம் முடிச்சா அழகாவ அவ சொன்னா, குருஜி அவனுக்கு இப்படிதான் பழக்கம், என்ன பழக்கம், உங்க கதை கேட்டே தூங்கி பழக்கம். அவன் பிறந்ததே அவன் தூங்கினா உங்க கதையை போட்டுருக்கோம் அப்படின்னா நான் சிரிச்ச. பரவாயில்ல, நீங்களா உண்மையை சொல்றது, சில பேர் சொல்றதில்லை. அப்புறமா சௌக்கியமா தூங்கிட்டு போயிடுறான், நீங்களா உண்மையை ஒத்துக்கிறீர்கள் அப்படின்னு. எல்லாரையும் பகவான் தன் மாயையில தூங்க நிஜமாவே இந்த தூக்கம்ன்றது எங்களுக்கு ஒரு புரியாத புது. அது தூங்கலே அப்படின்னா என்னமோ பண்றது, தூங்கினா இவ்வளவு ரிலீஃபா இருக்கு. அதே சரீரத்துல தூங்கி அதே சரீரத்துல எழுந்தோம்னா சுகம், இந்த சரீரத்துல தூங்கி வேற சரீரத்துல எழுந்தா மரணம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இந்த சரீரத்திலேயே தூங்கி இதே எழுந்து இதே கை கால் இருந்தா உசுரோட இருக்கும், இதுல எழுந்து போய் இதுல இல்லை அப்படின்னா வேற சரீரம், அவ்வளவுதான். இந்த தூக்கத்துல பகவான் எல்லாத்தையும் மறக்கடிக்கிறான் பாருங்க. நம்முடைய காமம் கோபம் பயம் கவலை பிரச்சனை வியாதி எல்லாத்தையும் மறக்கடிக்கிறான் பாருங்க. அதுதான் அதிசயமே, ஆச்சரியம். இன்னைக்கும் பூரி ஜெகநாத கஷேத்திரம் போனோம் அப்படின்னா பகவானுக்கு எல்லாம் பண்ணிட்டு நித்ராதேவியை கொண்டு வந்து வாசல்ல வைப்பான். நித்ராதேவி நான் பார்த்து அங்க மட்டும்தான் வாசல்ல வச்சு அவளுக்கு ஒரு ஆரத்தி காட்டுவா, கிருஷ்ணன் நன்னா தூங்கவை அப்படின்னு ஆரத்தி காட்டணும்னு கடகட கடன் லைட் அணைச்சிருவா கோவில திடீர்னு பயந்துருவோம். ஒண்ணு தெரியாம நின்னும்னா நித்ராதேவிக்கு ஒரு ஆரத்தி காட்டணும்னு கடகட கடகடன் லைட் அணைச்சிருவோம், அவ்வளவுதான். ஏன்னா குழந்தை தூங்குறாங்க, இந்த குழந்தை திரும்ப கடகடக்கு லைட் ஆஃப் பண்ணுவோம் பாருங்க. அந்த மாதிரி நித்ராதேவி கட்டில கொண்டு வந்து போட்டுவிட்டு நித்ராதேவி கொண்டு வாசப்படியில வச்சு, சரி யாரோ தேவி வந்திருக்காங்கன்னு பார்த்தா நித்ராதேவி, யாருக்கா நித்ராதேவி பிடிக்கணும் அங்க போய் சேவிக்கும். புரி ஜெகநாத கஷேத்திரத்துக்கு போனா அமக்கலமா சேவிக்கலாம் நித்ராதேவியை, கடகடகடன் லைட் அணைச்சிருவா. அந்த மாதிரி சுவாமி எல்லாரையும் தூங்க வச்சுட்டா, தேவர்கள் ரிஷிகள் எல்லாம் கையில புஷ்பத்தை வச்சு காத்துட்டு இருந்தாலும் கண்ணன் வரப்போறான். முமுச்சு ஹோ முனையோ தேவாஹா சுமணாம் சிமுதான்விதாஹா மந்தம் மந்தம் ஜலதரா ஜகர்ஜுகு அனுசாகரம் நிஷீதே தம உத்பூதே ஜாயமானே ஜனார்தனே தேவக்யாம் தேவரூபிண்யாம் விஷ்ணு சர்வகுஹாசய. தேவர்கள் ரிஷிகள்லாம் கைகள்ல பூ வச்சிருந்தாலும் முமுச்சு ஹூமுனையோ தேவாஹா சுமனாம் சிமுதான்விதாஹா கிருஷ்ண அவதாரம் பண்ண போறான் அப்படின்னு அவள் காத்துட்டு இருந்தாலும் இந்த மேகங்கள்லாம் கடல் பக்கத்துல போய் இடி இடிச்சதான் கர்ஜிக்கிறது அப்படின்ற சுகாச்சாரியா மந்தம் மந்தம் ஜலதராக சொல்ற ஜோர ஜகர்ஜுகு அனுசாகரம் நன்னா இடி இடிக்கிறதா மின்னல் வெற்றதா. இந்த மேகங்கள் இடிக்கிறது எப்படிதான் இருக்குது, இடி இடிக்கிறது எப்படி இருக்குன்னா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சர்வலோக ரக்ஷகன் சர்வலோக சரண்யன் சாக்ஷா ஸ்ரீஹப்பதியான பகவான் பராஹு எச்சரிக அப்படின்ற மாதிரி இருக்கான். கட்டியம் சொல்றா போல இருக்கான். பெருமாள் கோவில்லாம் கட்டியம்னு ஒண்ணு சொல்லுவா. தேவதேவோத்தமா தேவதா சார்வபௌம அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக ஸ்ரீ பத்மநாபோ பராஹு எச்சரிக அப்படின்னு வைஷ்ணவ மடத்துக்கெல்லாம் எச்சரிக்கை அப்படின்னு இன்னுக்கிற எச்சரிக்கிறான்னு பயமா இருக்கும். எச்சரிக்கைனா ஜாகிரதையாரு, சுவாமி வரா, பெரியவா வரா அப்படின்னு எச்சரிக அப்படின்னு. அந்த மாதிரி இந்த மேகங்கள்லாம் கர்ஜிக்கிறதா, சுவாமி வரா சுவாமி வரா சுவாமி வரா. பூலோகத்துக்கு இறங்கி வந்துட்டார், இப்ப தேவகி கர்ப்பத்திலே வரப்போறார். ஏ ஜனங்களே உத்திஷ்டத ஜாகிரத அப்படின்றதா, அரை அவே கன் ஸ்டாப் நாட்ன்றது இல்லையா விவேகானந்த மாதிரி. உத்திஷ்டத ஜாகிரத முமுச்சுகு முனையோ தேவாக சுமனாம் திமுகாம்பிதாக மந்தம் மந்தம் ஜலதராஜகர்ஜுகு அனுசாகரம் நிஷீதே தம உத்பூதே ஜாயமானே ஜனார்தனே ஜனார்தன் அப்படி வரானா. இருளடைந்த அந்த நள்ளிரவுல தேவக்கியோட கர்ப்பத்திலேருந்து சுவாமி ஆவிர் பலிக்கிறார். இந்த பவளவல்லி கிருஷ்ணன் அப்படி வலிக்காம வரும் தெரியுமா, சதர பிரசவ வேதனை அப்படின்னு. பிரசவ சுகம் யார் பார்த்தான்னா தேவகி தான் பார்த்தாள். அந்த கர்ப்பத்திலேருந்து குழந்தை வர்றதே ஐ ஜாலியா இருக்கே, குழந்தை பத்திக்கும் பொழுது அவளுக்கு தெரியறதான் என் கர்ப்பத்திலேருந்து பிரபு வரான் அப்படின்னு தெரியறதான். கண்ணதற்கு அப்படி பார்த்துட்டு இருக்கா, இவர் கர்ப்பத்திலேருந்து தேஜோமயமான ஒரு ஜோதி இப்படி கீழே இறங்குறது, அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை இப்படி இறங்குறதா, தக 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 தகதான் ஜொலிக்கிறது, பல 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 பலான்னு அப்படி ஜொலிக்க 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 கர்ப்பூரத்தை பார்க்கும். அந்த ஜோதி பார்க்கறது சந்தோஷமா இருக்கும். குத்து விளக்கல விளக்கேற்றி வச்சிருக்கோம், அந்த ஜோதி எவ்வளவு அழகா இருக்கு. அது போல ஆச்சரியமான ஒரு ஜோதி ஸ்வரூபன் பல 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 பலான அவர் கர்ப்பத்திலேருந்து அப்படி இறங்கிட்டா, தேவகி கையை கூப்பி இந்த கண்கள் ஆனந்த பாஷம் வழிய நாராயணா 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 நாராயணான்னு ஜெபிக்கிறார். வசுதேவர் அப்படியே பார்க்கிறார், கண்கள்ல கண்ணீர் வழியா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சர்வலோக சரண்யன் சாக்ஷா ஸ்ரீஹப்பதியான பகவான் வந்துட்டானே, ஸ்வாகதம் 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 பிரபு, வா 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 வா, வெல்கம் 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 வெல்கம். வானுலகத்தையும் தேவர்கள் ரிஷிகள்லாம் அப்படி புஷ்பத்தை அப்படி போடுறாளா, முமுச்சு முனையோ தேவாக சுமனாம் சிமுதாந்விதாக மந்தம் மந்தம் ஜலதரா ஜகர்ஜு அனுசாகரம் நிஷீதே தம உத்பூதே ஜாயமானே ஜனார்தனே தேவக்யாம் தேவரூபிணியாம் விஷ்ணு சர்வகுஹாசய ஆதீராசீத் இந்துரிவ புஷ்கலக. கிழக்கு திக்கு அப்படி சந்திரன் உதிச்சா போல அப்படி பிரபு அபிஷான். இப்படி காலம்பரை 2:30 குருவாயூர்ல நின்றுருப்போம், நாராயண 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 நாராயணன்னு சொல்லிட்டே நின்றுருப்போம். அப்படின்னு கடவை தரப்பா டக்குனு ஆர்த்தி காட்டுவா, கிருஷ்ணா குருவாயூரப்பான்னு ஒரு கத்துக்கத்துவம். அந்த அந்த நிமிஷங்கள் நிஜமாவே ஆயுச வசக்தி தான். இந்த வெடியற காலம்பரை போய் பகவான கோவில் அது மார்கழி மாசத்துல எல்லாம் ஜோரா இருக்கும். அந்த அனந்தல் சேவையெல்லாம் பார்க்கணும் ஸ்ரீரங்கத்துல. அந்த படிக்கிற அந்த கதவை திறந்துண்டு அவர் என்னவோ பண்ணும், அது என்ன பக்தி பரவசனும் தெரியாது, மயிர்காதல் குத்திண்டு நிற்கும் திடீர்னு, கண்கள்ல கண்ணீர் வழியும், நமக்கே நம்மளை பார்த்தா பிடிக்கும், அது ஒரு சந்தோஷம். இப்படி ஒரு காலம்பரை போய் அந்த பிரம்ம முகூர்த்தத்துல சுவாமிய பாக்கிறது, அது திருப்பதி அவரை சொல்லவே வேண்டாம். மலையத்த சுவாமி அந்த லைன்ல போய் நின்று ஏறுகுள்ள வாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா, பக்தி பரவசம் தானா வந்துடும். அவர் என்னவோ பண்ணும், அவரை பார்த்தோம்னா திருக்குறுங்குடி சுந்தர பரிபூரண நம்பிராயர் போய் பார்க்கணும். ஒரு கோவில பெரிய கோவில் இருட்டா இருக்கும், அவர் என்ன பச்சை வண்ண பெருமாள் டக்குன்னு கற்பூர ஆர்த்திக்கான தூக்கி வாரி போடும், பிளிச்சு பிளிச்சுட்டு இருப்பார் சுவாமி. செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே அப்படின்னு பல 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 பலான்னு ஜொலிப்பா. பார்த்த சாரதி தூரத்தையும் பார்க்கும் போதே அழகு, அது பக்கத்தை பார்த்துட்டா அந்த முறுக்கு மீசி அந்த பட்டு பீதாம்பரமும் உடைவாள சிறுகின்ற இருக்க ஸ்டைலும் ஸ்டைல் தான் அவரு தான். இந்த முறுக்கு மீசி அப்படி அப்படி ஹா என்னடா அப்படின்னு நிப்பார். இன்னைக்கு முழுக்க பார்த்துட்டே இருப்பான். காஞ்சி வரதராஜன் திருப்பதி ஸ்ரீனிவாசன் ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் எத்தனை 108 திவ்யதேச பெருமாள் அழகன் தான் குரு ஆயிரப்பன். அவரையும் உடிப்பிகிருஷ்ணன் பார்க்கணும். அந்த ஆரத்தி சமயத்துல இந்த 9 ஓட்டைக்குள்ள அந்த பயல தேடி பாக்குற ஒரு டென்ஷன் இருக்கு பாருங்க சுகம். அதுல அவர் பூஜை பண்ணும்போது ஆரத்தி காட்டும் பொழுது பார்க்கணும், அப்பேற்பட்ட சுவாமி இங்க காராகிரகத்துல பல 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 பலான்னு வந்துட்டானா, வந்துட்டான் குழந்தை பிறந்துட்டான். வசுதேவர் தேவைக்கு கண்ணு கூசுறது, கண்ணை மூடிட்டு பாக்கிறா. கொஞ்ச நேரத்துல லேசான ஒரு வெளிச்சம், கண்ணுக்கு இதமான ஒரு வெளிச்சம், ஒரு ஜோதி நிக்கிறது. அதாவது ஜோதிடர் உத்து பார்த்தா திருக்கண்டேன் பொன்னேனி கண்டேன் திகழும் மறுக்கண்ணணி நிறமும் கண்டேன் செறி கிளரும் பொன்னாழி கண்டேன் புலி சங்கம் கை கண்டேன் என் ஆழி வண்ணன் பால் நின்று குஞ்சலமா ஒண்ணு நிக்கிறது. அஞ்சு வயசு பாலகனா ஒண்ணு நிக்கிறது. தமத்புதம் பாலகம் அம்புஜே க்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸ லக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம் மகார்க வைடூரிய கிரீட குண்டல ஸ்விஷா பரிஷ்வக்த சஹஸ்ர குந்தலம் உத்தாம காஞ்சங்கத கங்கணாதிபிஹி விரோசமானம் வசுதேவ ஐக்ஷத வர்ணிக்கிற சுகாச்சாரியர். சமத்புதம் பாலகம் ஒரு குஞ்சு பய கரெக்டா குருவா இருப்பன். கிருஷ்ணன் பிறந்தது எப்படிதானே எக்ஸாக்ட்லி குருவா இருப்பன். ஏன்னா வசுதேவர் தேவகி ஆராதனை பண்ணிட்டு இருந்த மூர்த்தி குருவா இருப்பன். அதே தியானம் பண்ணதுனால குஞ்சலமா சப்பீச்சி டிம்பிள்ஸின் ரோசி லிப்ஸோட பயணிக்கிறான். பல 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 பலன்னு நான்கு திருக்கைகளோட நீல நிற திருமேனியோட தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம். சரியா பகவானுடைய பாதத்திலேயே தான் பார்க்கணும். எந்த கோவிலுக்கு போனாலும் தெய்வங்களை பாதாதிகேசம் பார்க்கணும் அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்றது. ஏன்னா பகவானுடைய பாதத்தை பார்த்துட்டோம்னா எல்லா பாவங்களும் போயிடும், பகவானை நின்னா அனுபவிக்கலாம் அப்படின்றதுக்காக. ஆனா வசுதேவர் அழக குறுகுறுகுன்னு ஏதோ என்ன பார்க்கறதே அவன் கண்ணை போய் பார்த்துட்டார். ஜோர தாமரை கண்களோடும் அப்படின்னு சார் சுவாமி நம்மாழ்வார். திருக்குறுங்குடி நம்பிய வர்ணிக்கும் போது முதல்ல பாதத்தை வர்ணிக்க மாட்டேங்கிறார். எங்கனையோ அன்னை நீர்கள் என்னை முனிவது நீர் நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்ட பின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் கண்கள் ஆண்டாள் வர்ணிக்கிறார். செங்கன் சிறுச்சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ எம்பாவாய். ஏய் பாரேன் டாக்கிச்சா கொஞ்சோண்டு பாரேன். இந்த குழந்தைகள்லாம் அந்த காதால என்ன பாதி கண்ணை மூடி பாதி கண்ணை திறந்து செல்லவா பார்க்கும். இப்படி பார்த்து இப்படி ஒரு அந்த ஒரு அரை தூக்கத்துல ஒரு சிரிப்பு சிரிக்கும். அதுபோல அழகா பிரபு இப்படி பாக்குறானா. தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் நான்கு திருக்கைகள். அழகான சுந்தாமரை கண்களை பார்த்தா நான்கு திருக்கைகளை பார்த்தா தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் சங்கம் சக்கரம் கதா பரதர் வச்சு நிக்கிறான். தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம். அழகா பகவானுடைய வலது மார்பல ஸ்ரீவத்ஸம் அப்படின்னு ஒரு மரு உண்டு. அந்த மருவில் அந்த மச்சத்துலதான் அழகா மச்சத்துலதான் ஸ்ரீதேவி இருக்கா. அதனாலதான் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சுவாமிக்கு ஒரு திருநாமம். இந்த வத்சன்ற ஒரு மரு இருக்கிறதுனால பகவானுக்கு ஸ்ரீவத்ஸன் அப்படின்னு ஒரு திருநாமம் உண்டு. அதனால ஜோரா அந்த வத்சன்ற மருவில தாயார் இருக்காள். தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸ லக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம். கழுத்துல கௌஸ்துபமணி போட்டு அது ரத்னம். திருப்பார் கடல்லேருந்து வந்த ஒரு ரத்னம் கௌஸ்துப ரத்னம். பெரியவா சொல்றா தத்துவார்த்தமா சொல்லும் பொழுது ஜீவன் தான் கௌஸ்துபமணி அப்படின்ற கௌஸ்துப் அப்படின்னு பேர் இருக்கும். அந்த கௌஸ்துபமணி எந்த ஜீவன் பக்தியில வசந்து வரதோ அந்த ஜீவனை பகவான் டாலரா பண்ணி போட்டுக்கிறாங்க. இப்ப நம்ம எல்லாம் டாலர் போட்டுக்கோம் இல்லையா, குருவாயிருப்பன் டாலர், சீனிவாசன் டாலர், பத்மநாபர் டாலர், ஆலிலேக்கண்ணன் டாலர் மாதிரி இந்த மீரா டாலர் ஆண்டாள் டாலர்லாம் பெருமாள் போட்டுருக்காரு. நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் போனோம் அப்படின்னா படபத்திரசாரி ஒரு பெரிய டாலர் போட்டுருப்பார். என்னடா காசு மாலை மாதிரி போட்டுருப்பார். 30 காசு போட்டு என்னடா திருப்பாவை 30 பாசுரமா பண்ணி டாலரா போட்டு ரெண்டு மார்கழி திங்கள் வையத்து வாழ்வீர்கள் ஓங்கி இவ்வளவு கலந்தன்னு இதை பெருசு பெருசா எழுதி டாலர் பண்ணி பெருமாள் மாலையா போட்டுருக்காரு. எனக்கு தான் அப்படிங்கிறார் படபத்திரசாரி. அந்த மாதிரி எந்த ஜீவன் பக்தியில ஆழங்கால் படுறதோ ஆழ்வார்கள் போல அந்த ஜீவர்களை பகவான் அழகா டாலரா வச்சுக்கானதான் கௌஸ்துபமணி அப்படின்றார். கலசோபி கௌஸ்துபம் தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸ லக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம். இந்த கருப்புக்கு நல்ல மஞ்ச மஞ்சள்னு அஸ்திரம் பல 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 பலன் சுலிக்கிறதா. சட்டு பீதாம்பரம் வைஷ்ணவோட கல்யாணத்தை பார்க்கலாம். மாப்பிள்ளைக்கே அந்த பீதாம்பரம் தான் கட்டுவான். நல்ல மஞ்சள்ல போட்டு முக்கி எடுத்து ஏன்னா விஷ்ணுவா வரிக்கிறா. மாப்பிள்ளை. அதனால கன்னிகாதானம் அவனுக்கு பூஜை எல்லாம் பண்ணி கொடுக்கணும். ஸ்மார்த கல்யாணமோ மத்வ கல்யாணமோ யாராக இருந்தாலும் மாப்பிள்ளைய விஷ்ணுவா வரிச்சு குழந்தைய தாரவாத்து கொடுக்கறது அப்படின்னு லோகத்துல சர்வசிரேஷ்டம் கன்னிகாதானம் அப்படின்னு காண கிடைக்கிறது. அந்த மாதிரி அழகா ஜோரா ஒரு பீதாம்பரம் தமத்புதம் பாலகம் அம்பு ஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸ லக்ஷ்மம் கனசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திர பயோத சௌபகம் மேகம் போன்ற நீருண்ட மேகம் போல நல்ல கனகரேன்னு ஒரு கணஷாமல ரூபம் நல்ல ஷாம் அப்படின்னு சுவாமிக்கு பெயர். அழகான அந்த ரூபம் சாந்திர பயோத சௌபகம் மகார்க வைடூரிய கிரீட குண்டல விஷா நல்ல சுருசுலான கேசத்தோட தலைக்கு மேல அழகான கிரீடம் காதல மகர குண்டலத்தோட ஜோர மகார்க வைடூரிய கிரீட குண்டல விஷா பரிஷ்வக்த சஹஸ்ர குண்டலம் நல்ல சுருசுலான கேசம் உத்தாம காஞ்ச அங்கத கங்கனாதிபி விரோசமானம் வசுதேவைக்ஷத செந்தாமரை பாதங்கள் கருணீர திருமேனி அழகான முத்து முத்து விரல்கள் ஒவ்வொரு விரல்களையும் மோதனங்கள் ஆச்சரியமான கணுக்கால்கள் அதுல தங்கத்தண்டை தங்கச் சலங்கை அழகான முழங்கால்கள் முட்டி பருத்த தொடை சிற்றிடை பட்டு பீதாம்பரம் அழகான நாபிக்கமலம் அகன்ற விசாலமான மார்பு பிரதேசம் உருண்ட திரண்ட தோள்கள் நீண்ட கைகள் செந்தாமரை உள்ளங்கைகள் நான்கு திருக்கைகள் சங்கம் சக்கரம் கதை பத்மம் கருஞ்சங்க கழுத்து விதவிதமான மாலைகள் பக்ஷஸ்தலத்துல ஸ்ரீதேவியோட மச்சம் இருக்கு கௌஸ்துப மணி இருக்கு அழகான எடுப்பான நாடி செங்கனி வாய் முத்து போன்ற பிரகாசிக்கக்கூடிய பற்கள் தீர்க்கமான நாசிகள் கண்ணாடி போன்ற பலவளன் கண்ண பிரதேசம் செந்தாமரை கண்கள் வில் போன்ற புருவம் பரந்த நெற்றி கஸ்தூரி திலகம் சுருசுலான கேசம் தலையில கிரீடம் காதல மகர குண்டலம் சாட்சாத் மன்மத மன்மதனா சுவாமி இத்தினோண்டு ஜெயில வந்து நிக்கிற அந்த ஜெயில தான் இன்னைக்கு போய் நம்ம மதுரால சேவிச்சுட்டு இருக்கோம். அந்த ஜெயில தான் வந்து ஜெயிலேன்னு நிக்கிறான் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் வசுதேவர் தேவகி பார்த்தா கண்கள்ல கண்ணீர் வழிகிற தேவகி இந்த பையனா என் கர்ப்பத்துல இருந்தது அந்த குழந்தை குழந்தை அம்மாக்கலாம் என் குழந்தை அது மூக்க பாரு அது கண்ணை பாரு அது கலரை பாரு அதுக்கு மச்சத்தை பாரு அம்மா ரசிப்பா தலைமுடி ரொம்ப ஜாஸ்தியா இருந்தாலும் ரொம்ப வாந்தி வந்தது போல எல்லா பதம் யோசிப்பான் அண்ணா கொழுக்கு முழுக்குன்னு இருக்கு ஒல்லியா இருக்கு அது முழிக்கிறது பாரு அது சொப்பு வாய பாரு அது நிஜமாவே ஒரு உலகத்தை ரொம்ப ஒரு சந்தோஷமான தருணம் எதுன்னா தன் வயிற்றுக்குள்ள வளர்றது ஆனா அது எப்படி இருக்குன்னு அம்மாவுக்கு தெரியாது பிறந்தவன இதுதான் என் வயிற்றுக்குள்ள இருந்ததா அது மூமெண்ட்லாம் தெரியும் அம்மாவுக்கு அது வெளில அந்த ரிலீஸ் ஆகிற அந்த தருணம் இருக்கு பாருங்க அது பார்த்தவொன்னே அவளுக்கு அது ஒரு பூரிப்பு நீன்ற பொழுதில் பெரிதுவக்கும் அது அது நிஜமாவே ஸ்ரீசன்மாவுக்கு பிரம பாக்கியம் வாழ்க்கை ஒரு பெரிய சுகம் அது அது தேவகி ஸ்வயம் கிருஷ்ணனை பெற்றுட்டா நாராயணனை பெற்றுட்டா பகவான் தேனேன்னு நிக்கிறா ரெண்டு பேரும் அழகா பார்த்தா அப்படி கையெல்லாம் கூப்பிட்டார்கள் ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணார்கள் வசுதேவர் சொன்னார் உபசம்ஹர நல்லா ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணணும் வசுதேவர் சொல்றார் இந்த மாதிரி சந்து சக்கரம் கதாபத்மத்தோட நிக்காத இந்த கம்சன் வந்தான் கஷ்டம் அவ்வளவு பயமா கிருஷ்ணனுக்கு ஒரு கண்ணச்சில் பட்டுடப்படாதேன்னு ஒரு கவலை உடனே பகவான் திருச்சிலே சொன்னா நீங்க மூணு ஜென்மாவா பக்தி பண்ணிட்டு இருக்க முதல் ஜென்மால பிருஷ்ணி சுதபஸ் அப்படின்னு இருந்தது ரொம்ப நாள தியானம் பண்ண என்னை பார்த்தோன்னு நான் தான் குழந்தையாவணும்னு கேட்டேன் அதுக்காக வந்தேன் அதனால அப்ப என் ஜென்மால அந்த அவதாரத்துல என் பேர் பிருஷ்ணி கர்ப்பன்னு பெயர் இன்னும் என்ன அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அடுத்த ஜென்மால கஷ்யபர் அதிதியா வந்து அப்ப நான் உங்களுக்கு உபேந்திரனா பிறந்தேன் குட்டையா இருந்ததுனால வாமனனா பிறந்துட்டு எல்லாரும் வாமனன்னு சொன்னா கல்லனை நம்பினா குள்ளனை நம்பினாலும் நம்பலாம் கல்லனை நம்பினாலும் நம்பலாம் குள்ளனை நம்பப்படான்னு சொல்லா தெரியுமா அதை சொன்னது வாமனனுக்காகத்தான் ஏன்னா எல்லாத்தையும் ஏமாத்தினதுனால அப்படியே நான் அனுபவிக்கணும்னு ஆசை இப்ப திரும்ப வசுதேவர் தேவக்கியா வந்திருக்கேன் மூணாவது ஜென்மா உங்களுக்கு நான் குழந்தையா என்ன பாக்கியம் பண்ணிருக்கணும் மூணு ஜென்மா பகவான தேவகி கர்ப்பத்தை சுமந்திருக்கான் மூணு ஜென்மாலே பகவான் அம்மா அப்பா அப்படின்னு கூப்பிட்டு இருக்கான் அந்த குழந்தைகள் கூப்பிடவே சுகம் அந்த வார்த்தைக்கெல்லாம் ஆதியான ஓம்கார சப்தம் பிரம்மம் அந்த பிரம்மம் தேவகிய பார்த்து அம்மா அப்பா அப்படின்னா அது ஒரு தனி சுகம் அந்த அம்மா அப்பான்ற அந்த வார்த்தைக்கு தானே மயங்கி போய் குழந்தைகள் பண்ற சொல்றதெல்லாம் கேட்கிறோம் அது என்ன சொன்னாலும் பொறுத்துக்கிறோம்னா அது சொல்ற அந்த அம்மான்ற ஒரு வார்த்தையில உருகிடுறோம் அப்பான்ற ஒரு வார்த்தைக்கு நம்மளையே பணயம் வச்சுடுறோம் அப்ப பரபிரம்மம் மூணு ஜென்மாவா இவாளுக்கு குழந்தையா பிறந்துட்டு அழகா நின்று பேசிட்டு இருக்கு மணிமணியா பேசுறது அசந்து போயிட்டான். வசுதேவர் தேவகி பிரார்த்திச்சிருந்தவனே பகவான் சின்ன குழந்தையா மாறிட்டான். சாதாரண குஞ்சலமான ஒரு மனுஷ குழந்தையா, ஒரு டிரெஸ் இல்ல, ஒரு ஆபரணம் இல்ல, அவன் அவனாக. அதுதான் அழகு. இந்த கோவில் அபிஷேகம் போதுதான் நம்ம சின்சியரா அடுத்த பக்கத்துக்கு அவரோட பேசிட்டு இருப்போம். அபிஷேகம் எதுக்குடா அப்படின்னா பகவானுடைய ரூப லாவண்யத்தை பாக்கிறதுக்காகத்தான். கற்பூர ஆரத்தி காட்டும் போதுதான் கண்ணை மூடி கண்ணத்தை போட்டுக்கும், அப்பதான் கண்ணை திறந்து பார்க்கணும். அப்ப நன்னா பார்த்துட்டு ஹிருதயத்தை அந்த ரூபத்தை கொண்டு வந்து வச்சுட்டு வீட்டுல வந்துட்டு அந்த ரூபத்தை அப்படியே ஸ்மரிக்கணும், தியானம் பண்ணணும். அழகா ஆச்சரியமா இந்த பகவான் பார்த்தா குட்டி குழந்தை குஞ்சலமா குழுக்கு முழுக்குன்னு பல 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 பலன்னு ஒரு 4-5 கிலோ வீட்டுக்கு இருக்கான் ஜம்முன்னு. தேவக்கு வசுதேவர் பார்த்தா எடுத்து மடி வச்சு பால் கூட கொடுக்கல தேவக்கு, டைம் ஆயிடுச்சு, என்ன கஷ்டம். உடனே பகவானே சொல்ற, என்ன கொண்டு போய் கோகுலத்துல வச்சுடுவோன்னுட்டான். மாய நெய் மண்ணு வடமதுரை மைந்த நெய், அப்பதான் பிறந்திருக்கான். 7 குழந்தை தொடச்சு, 6 குழந்தை இறந்து போயிடுத்து, 7வது குழந்தை காணாம போயிடுத்து, 8வது குழந்தை வந்துடுத்து. வந்தோடனே ஒரு கம்சவதம் பண்ணப்படாதா அப்படின்னா இல்லையா, நந்தகோபுரி யசோதைக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணுமா. ஒரு திமகனாய் பிறந்து ஓரிரவில் ஒரு திமகனாய் ஒளித்து வளர அப்படின்னு ஆண்டாள். உங்களுக்கா வர்ணிக்கிறான் பகவான் சொல்லிட்டான், என்ன கொண்டு போய் நந்த கோகுலத்திலே வச்சுடு அப்படின்னு. கோகுலம்னா ஒரு சின்ன கிராமம், அது மாடுகள்லாம் வச்சு பராமரிக்கிறவர்கள் வாழக்கூடிய கிராமம், அவ்வளவுதான். பெரிய ஒரு மாட்டு பண்ணன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார்ம் இன்னைக்கு சொல்றா பாருங்க, அதுதான் இந்தியன் ஃபார்ம்னா கோகுலம், அவ்வளவுதான். நிறைய மாடுகள் ஒரு கிராமம் முழுக்க மாட்டுக்காரா இருக்கா, மாடை மெயின்டைன் பண்றான்னா அது கோகுலம். நந்தகோபுரம் மெயின்டைன் பண்றதுனால அதுக்கு நந்த கோகுலம் அப்படின்னு பெயர். பகவான் சொல்லிட்டாங்க, என்ன கொண்டு போய் நந்த கோகுலத்துல வச்சுடு அப்படின்னு. ஏண்டா அப்படின்னா, ஜாலியா மாடு மேய்ச்சிண்டு, ஹாயா வெண்ணைய திருடிந்து, சௌக்கியமா பொய்ய பேசிட்டு, மண்ணை சாப்பிட்டு அப்படி அட்டகாசமா நிம்மதியா இருக்கணும். ஒரே டென்ஷனா இருக்கப்பட, பிறந்தவொடனே 3 வயசுல பள்ளிக்கூடம் போகணும் சொல்லி தொடர்ந்து விட்டு, காலங்காலத்துல 6:30 எழுத்து, 7:30 வண்டியை வாயில சாப்பாட்டை திணிச்சு, 8:00 வண்டியில திணிச்சு, சாயங்காலம் 3:30 அதை பிடிச்சி இழுத்து கொண்டு, 4:30 வேற கிளாஸ் கொண்டு தள்ளி, நானும் அதான் பண்ணிட்டு இருக்க வச்சுக்கோங்க. அதெல்லாம் விட்டு ஹாய் அது பாட்டுக்கு பிறக்கணும், அது பாட்டுக்கு விளையாடணும், அது பாட்டுக்கு எழுதுக்கணும், அதுக்கு தோன்றத பண்ணணும். நிஜமாவே நாங்கெல்லாம் பாக்கியசாலிகள், 5 வயசு வரைக்கும் வீட்டுல நல்லா டேரா போட்டோம், தாங்க முடியாம கொண்டு போய் சேர்த்தா பள்ளிக்கூடத்துல. அந்த மாதிரி இப்ப காலப்பட்டா ஸ்கூல்ல நல்லா இருக்கும், குழந்தைகளை பார்த்தா பாவமா இருக்கு, எல்லாம் இது இருக்கு. இங்க கூட பரவாயில்ல, பாம்பேல பாக்கணும், அந்த பனியில எல்லாம் சொட்டரை போட்டு பொம்மை மாதிரி இப்படி போகும். காலங்காலத்துல 5:30 ஃபர்ஸ்ட் செஷன், இந்த குழந்தைகள் வந்து இந்த எல்கேஜி குழந்தைகளுக்கெல்லாம் காத்தலாம் 7 10:30 கிளாஸ் இருக்கும். அப்படியே அப்படியே பாவமா போகும், குஞ்சலமா போகும், நமக்கே மனசு அடிச்சுக்கும். ஆச்சரியம் பகவான் பார்த்ததெல்லாம் வேண்டாம், ஹாயா போகணும், விளையாடணும். அதுக்கு படிப்பறிவே இல்லாத ஒரு கூட்டத்துக்கு போனாதான் படின்னு சொல்ல மாட்டான். படிச்ச வாழ்க்கை ஒரு பெரிய இம்சை, சரியான படிச்சுட்டு இருப்போம். ஒரு பிக் பேப்பர் கிடைச்சிருப்பதா படிப்போம், மொபைல் போன்ல படிச்சுட்டே இருப்போம், போஸ்டர் பார்த்தா படிச்சுட்டு இருப்போம். விவஸ்தை இருக்கா, பிரயோஜனம் இருக்கா, இல்ல இந்த படிச்ச வாழ்க்கை ஒரு பெரிய வியாதி. இந்த ட்ரெயின்ல பாக்கணும், ஒருத்தர் புக் வாங்கி படிச்சு இட்டி இட்டி பார்த்துட்டு இருப்பான், அண்ணா படிச்சவாளா இருப்பான், ஆனாலும் அந்த அந்த ஒரு ருச்சி இருக்கு பாருங்கும். நான் காலேஜ் படிச்சு முடிச்சு நான் ட்ரெயின்ல போயிட்டு இருந்தேன், ஒருத்தர் பேப்பர் படிச்சாரு, சரி நீ எட்டி பார்த்தேன், உனக்கு பேப்பர் படிச்சு கொடுத்தா நீயே படிக்கிட்டு. அன்னைக்கு விட்டேன் அந்த பழக்கத்தை, இனிமேல் எட்டி பார்க்கப்படாது, பேப்பரை முடிஞ்சா வாங்கி படிக்கணும், இல்லாட்டி பேப்பரே படிக்கப்படாது. ஆனா அன்னைக்கு பார்த்து கத்துண்ட பாவம் இன்னி வரைக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு, எட்டி 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 பார்த்து படிச்சு அது மனசு அப்படியே பொறுக்க, அவன் படிச்சு மனசு கேட்காது. இந்த ஃபிளைட்ல பாக்கணும், இருக்கிற யாரோ ஒரு பேப்பரை கொண்டு வச்சிருப்பான், ஒரு பேப்பரை படிக்கல, அப்படி ஒரு ருச்சி, படிக்கவே தெரியலன்னு அப்பாடான் இருக்கலாம். அதனால குழந்தைகள் படிக்கப்படாத அர்த்தம் இல்ல, குழந்தைகளுக்கான ரொம்ப ஜாகிரதையா கதை பண்ணுவோம், இல்லாட்டி மாமா சொல்லிட்டா அப்படி நம்ம தலையை உருகிட்டோம், அடுத்த நாள் பெரியவா யாரும் கதைக்கே வரமாட்டான், அப்புறம் தனியா அவன் கதை பண்ண வேண்டியதுதான். பகவான் நினைச்சான், ஒரு அறிவஞ்சம் இல்லாத ஆய்குலத்து கூட்டத்துக்கு போய் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சங்கல்பம் வேண்டாம், ஏன்னா அவளுடைய தியானம் அப்படி. அதனாலே சுவாமி கிளம்பிட்டான். அழகா வசுதேவர் ஒரு மரத்தை கொண்டு கிருஷ்ணனை போட்டு தலைமையில வச்சுருட்டார், தேமேன்னு வேற ஒண்ணுமே கிடைக்கல, அதை வச்சுட்டு எடுத்துட்டு போறார். கையில எல்லாம் விலங்கு மாட்டி வச்சிருக்கான், அந்த விலங்கெல்லாம் தானா அருந்துடுத்து தேவக்கு எங்கேயாவது கண்ணன் நன்னா இருந்தா போதும்னு அனுப்பி வச்சுட்டா, போய் வா மகனே அனுப்பி வச்சுட்டா. அழகா தலைமையில தூக்கி வச்சு, தலைமையில பகவான தான் தூக்கி வச்சுக்கணும், வேற யாரையும் தூக்கி வச்சுக்கப்படாது, வேற எதையும் தூக்கி வச்சுக்கப்படாது, முக்கியமா நம்மள நம்ம தலைமையில தூக்கி வச்சுக்கவே கூடாது. நம்ம எங்கடா மாற்றோம்னா, நம்ம தலைமையில நம்மளை தூக்கி வச்சுக்கிறோம் பாருங்க, அங்கத்தான் வம்பு, அங்கத்தான் அடி விழறதே நமக்கு. நம்ம எப்பவுமே நம்ம தலைக்கீழே நம்ம இருக்கிற வரைக்கும் தொந்தரவே கிடையாது. தலைக்கு மேல வசுதேவர் பகவான வச்சுண்டார், சிறை கதவுகள்லாம் தானா திறந்தது, பகவானுடைய சங்கல்பம். காவலாளிகள்லாம் தூங்கிட்டு இருக்கா, வாசல்ல இறங்கி நடக்கிறார், மதுரையே தூங்கிட்டு இருக்கு. வருண பகவான் பார்த்தான், பகவானுக்கு அபிஷேகம் பண்ணலான்னு வேகமா அப்படி ஒரு புலிய போட்டான், மழை புலி வேகமா கிருஷ்ணன் பாதம் பக்கத்துல வந்து அப்படி பட போற வருடன் ஆஹா அப்படின்னு நினைச்சா டக்குன்னு ஒரு தடுப்பு வந்துடுச்சு. ஆதிசேஷன் வந்து அப்படி கொடையா நின்றார், கோபமா ஒரு தலையை திரும்பி பார்த்தார், என்னடா புதுசா பிறந்த குழந்தை, தன் பச்சிலம் குழந்தை, பிஞ்சு குழந்தை, அது மேலவே மழை தண்ணி பண்ற, இல்ல சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண, அதெல்லாம் அப்புறம் பண்ண போறா அப்படின்னு. அவர் அழகா தூக்கிட்டு இருக்க, தலைக்கு மேல ஆதிசேஷன் கொடையா பிடிக்க, வசுதேவருக்கு ஒண்ணுமே தெரியாம சுவாமியை நினைச்சிருந்து அப்படி பகவத் தியானத்தோட போறார். போகும்பொழுது யமுனையில வெள்ளம் கரபரண்டு ஓடிட்டு இருக்கு. யமுனாதேவி பார்த்தா பகவான் வரான்னு சொல்லி உடனேயே வழி விட்டுட்டாங்களாம். அதெல்லாம் தூய பெருநீர் யமுனை துறைவனை அப்படின்னு ஆண்டாள் சொல்றார். அதுக்கு பெரிய வாசான் பிள்ளை சொல்றார், ஏன் தூய பெருநீர் யமுனைன்னு சொன்னேன், கங்கையே சொல்லப்படாதா அப்படின்னா, கணவன் பண்ண பாவத்துக்கு மனைவிதானே பரிகாரம் தேடுவான். நதிகள் எல்லாம் ஸ்திரீ ரூபம், சமுத்திரன் புருஷ ரூபம், ஆனா சமுத்திரராஜன் அப்படின்னு சொல்றோம். பகவான் ராமவதாரம் எடுத்து வந்த சமயத்துல லங்கைக்கு போகிறதுக்கு அழகா சமுத்திரராஜன் இடத்துல பிரார்த்தனை பண்ணி காத்துட்டு இருந்தார், ரெண்டு மூணு நாளா வரல. அதுக்கப்புறமா தான் சமுத்திரராஜன் பகவானத்துல வந்தான் அப்படின்னு ராமாயணம் சொல்றது. அதுல இருந்து சுவாமிக்கு சமுத்திரராஜன் மேல ஒரு வருத்தம் இருந்ததுதான். பர்த்தா பண்ண பாவத்துக்கு இங்க யமுனை பரிகாரம் தெரியும், உடனே வழி விட்டுட்டாலும் உடனே சமுத்திரராஜன் மேல இருந்த துக்கம் சுவாமிக்கு மாறிடுத்து அப்படின்னு வியாக்யானம் பண்றார். அழகா யமுனை வழி விட்டது, கிருஷ்ணனை தூக்கிட்டு நேர போனார். நந்த கோகுலத்துல அத்தனை பேரும் தூங்கிட்டு இருக்கா, ஒரே உருத்திய தவிர யோகமாயா துர்காதேவி அப்படி முழிச்சுட்டு இருக்கா. கண்ணன் வந்தா ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு, அண்ணன் வரானே அப்படின்னு காத்துட்டு இருக்காளாம். அழகா வந்தா வசுதேவர் வந்தார், நேர யசோத பக்கத்துல போனார், இந்த குஞ்சு பயில கொண்டு போய் விட்டார். இவன் கண்ணங்கரையில் நன்னா கண்ணங்கரையில் கரிச்சான் குஞ்சா இருக்கான். பக்கத்துல மாயாதேவி துர்காதேவி வெள்ளவளையேன்னு கௌரவர்ணத்துல அமக்கலமா இருக்கா. அப்படி பார்த்தா என்ன பிரபு இவ்வளவு கருப்பா இருக்கேளே, ஒட்டிக்கும் போல இருக்கே அப்படின்னு விட்டான். இவ்வளவு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கா, ரெண்டு குட்டி குழந்தையும். பகவான் சொன்ன பேசுறதுக்கெல்லாம் டைம்ல கிளம்பி பொடி, நான் கருப்பா இருந்தேன் சிவப்பா இருந்தேன், நீ என்ன சிவப்பாவே இருப்போ. எப்பவுமே இந்த அண்ணாக்களுக்கு எல்லாம் தங்கிய டீஸ் பண்றதுன்னு ஒண்ணு உண்டு, அதை ஆரம்பிச்சது நம்மால் தான். இந்த தங்கைகளை போட்டு படுத்துறது, அக்காக்களை போட்டு படுத்துறது, ஆத்துல இந்த ஆம்பளை பசங்களுக்கு வந்து இந்த அக்கா தங்கிய சீண்டி விடலன்னா அது அக்கா தங்கியோட ஃபீலிங்கே கிடையாது, அப்பதான் ஒரு சந்தோஷம். இப்படி நீடி சொல்றது வேண்டிய சடையை பிடிச்சி இழுக்கிறது, அது ஒரு சுகம். இந்த சகோதரி சகோதரன்ற ஒரு சுகம், நிஜமாவே கிரகத்துல ஒரு ஸ்திரீ குழந்தை இருந்தா தான் அது லக்ஷ்மி கடாட்சம், ஐஸ்வர்யம். நிஜமாவே ஸ்திரீ குழந்தைகளை பெற்றவா பரமபாகியவான்கள், பரமபாகியவதிகள், சந்தேகமே கிடையாது. அவ்வளவு அழகா பகவான் சொன்னான். உடனேயே மாயாதேவி கேட்ட, உடனேயே போனமா, மாமாமா போ போ போ, கம்சன் காத்துனு அவனுக்கு போய் வெறுப்பேத்து அப்படின்னு விட்டார். உடனே வசுதேவர் இந்த மாயாதேவி துர்காதேவியை எடுத்துட்டார், கிளம்பி போனார். அழகா போயாச்சு, உள்ள போனார், குழந்தைய தேவக்கு மடியில கொடுத்தா, கடகடன் எல்லா கதவும் சாத்தின்றது, வீல்னு கத்தினாள் மாயாதேவி. உடனே காவலாளிகள்லாம் வேகமா எழுந்துட்டா, ஓடி போய் கம்சன் கிட்ட சொல்லிட்டார்கள். கம்சன் விழுந்தடிச்சுன்னு ஓடி வந்தான். உடனே ஆச்சரியமா தேவக்கு சொன்ன, அண்ணா எட்டாவது குழந்தை பெண் குழந்தையா பிறந்திருக்கு, இதையாவது விடப்படாதா அப்படின்னு. கம்சன் பயந்து போய், நடராது பெண் குழந்தை ஆண் குழந்தை தானே ஆச்சரியம் சொல்லிடுச்சு, இது என்ன புதுசா கிளம்புறதே ஒண்ணு அப்படின்னு யோசனை பண்ணான். சரி விட்டுறலாமான்னு கொஞ்சம் யோசிச்சான். அப்புறம் ஞாபகம், இந்த விஷ்ணுவை நம்ப முடியாது, இவர் ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அலியமல்லன்னு மோகினி அவதாரம் எடுத்திருக்காரு, இந்தாலும் நம்பவே கூடாது. இவர் வேண்டிய சமயத்துல வேண்டிய மாதிரி வேஷம் போட்டுப்பார், நரசிம்ம வேஷம் போட்டுப்பார், யஜ்ஞவதாகம் பன்றி வேஷம் போட்டுப்பார், மத்தியவதாரம்னு மீனா வருவார், கூர்மம்மா வருவார், இப்படித்தான் வருவார், நம்ப முடியாது. மோகினி அவதாரம் வேற எடுத்திருக்கா, நம்பவே வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையும் பிடிச்சு கழுல ஓங்கி அடிச்சான். குழந்தை ஆகாசத்துல பறந்தது, அழகா அஷ்டபுஜ துர்கையா நின்னது, அடே மூடா கம்சா. உன்னை கொல்ல வந்தவன் இன்னொரு இடத்துல வளர்ந்துட்டு இருக்கான்னு சொல்லி அது சொல்லணுமா? தேவையு போயிருக்க வேண்டியதுதான். என்ன அவசியம் இருக்கு? போயிருக்க வேண்டியதுதான். இதுதான் பகவான்றது. வெறுப்பேத்தி வெறுப்பேத்தியே நாஸ்திகர்களை பக்தி பண்ண வைக்கிறது. ராமர் பாலத்தை வச்சுன்னு தமிழ்நாட்டுல எத்தனை பேர் ராமனை பத்தி தியானம் பண்ணா பாருங்க. நம்ம கூட அப்படி தியானம் பண்ணல ராமர் பாலத்தை பத்தி. எனக்கு தெரிஞ்சு இவாள் ராமர் பாலத்தை பத்தி பேசின பிறகுதான் அப்படி ஒண்ணு இருக்குன்னே பல பேருக்கு தெரிஞ்சது. அது வரைக்கும் அவ்வளவு பேர் உபன்யாசம் பண்ணி தெரியாத ராமர் பாலம், ராமர் இன்ஜினியர் இல்ல, ராமர் பாலம் பொய்னு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் விட்டா பாருங்க. இன்னைக்கு குப்பன் சுப்பன் அத்தனை பேருக்கு தெரிஞ்சு கொடுத்து எல்லாரும் ராமர் பாலம்னா என்னன்னு நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு. அழகாதான் ஆண்டாள் சொல்ற, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாவே. வயிறு அப்படின்றோம் இல்லையா, கம்சன் கம்சன் வயிற்றுக்குள்ள எரியாமற் நிக்கிறான் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே. டே எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்காண்டான்னுட்டான். இவன் சொல்லிட்டு இவன் சந்தோஷமா போயிட்டான். அழகா எல்லா இடங்கள்லயும் ஆவிர்வவிச்சு விட்டான் சாரதா. ஒவ்வொரு இடத்துல ஆவிர்வவிச்சா அந்த இடங்கள்ல ரொம்ப விசேஷமா சக்தி பீடங்களா நம்ம எல்லாரும் கொண்டாடி இருக்கோம். அந்த எல்லா இடங்கள்லயும் ஆவிர்வவிச்சு விட்டான் அம்பார். அழகா கம்சன் பார்த்தான், வசுதேவர் தேவகிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டான், அவளை ஜெயில இருந்து ரிலீஸ் எல்லாம் பண்ணி விட்டான். வசுதேவர் தேவகி அவனை மன்னிச்சு விட்டா. கம்சன் உடனே ஒரு மீட்டிங் போட்டான் அர்த்தராத்திரியே அவசரமா. அவனுக்கு வேண்டப்பட்ட மந்திரிகள் எல்லாம் கூப்பிட்டு அழகா ஒரு மீட்டிங் போட்டான். என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு உடனே அவள்லாம் சொன்னா, பிறந்து 10 நாளாக எல்லா குழந்தையும் கொண்டு போட்டுடலாம் அப்படின்னு விட்டான் நல்லவர்கள் அவள்லாம். உடனே கம்சன் பார்த்தான், பூதனா அப்படின்னு ஒருத்தியை கூப்பிட்டான். அவ சொன்னா, கவலையே படாது, ரொம்ப ஈஸியான வேலை, கொலை பண்றது தான் ரொம்ப பிடிச்ச வேலை, என்ன பண்றேன். அந்த காலத்திலே கூலிப்படையெல்லாம் இருந்திருக்கு. அழகா கிளம்பிட்டா பொம்பளைகளும் கொலை பண்ணுவாட்டும் அந்த காலத்தே புரூவா இருக்கு. எதுவுமே புதுசு இல்லை, அதுக்கு சொல்ல வரேன். புராண காலத்திலேருந்து எல்லாம் நடைமுறையில் இருக்கு. இன்னைக்கு பேப்பர் டிவியில போடுறதுனால நமக்கு தெரியுது. அந்த காலத்திலேயே இந்த மாதிரி அரசியல் தலைவர்கள், அரசியல் தலைவன் தானே கம்சன், ராஜா தானே, அதனால வேண்டாதான் கொலை பண்ணலாம்னுட்டா. கூலிப்படை தளபதி யாருன்னு நம்ம இவதான் பூதனாதான் முதல்ல கிளம்பினான். தோ போறேன்னு கிளம்பி போயிட்டான். கம்சன் சமாதானம் அடைஞ்சான். ஆனா சமாதானம் ரொம்ப நேரம் நிக்கல. இங்க எல்லாம் முடிச்சான், அங்க வீல்னு கத்தினான் பல. இங்க எல்லாம் நடந்து முடிஞ்ச உடனே பிஞ்சு காலை கொண்டு குஞ்சிதமான பாதம் கொண்டு யசோத கர்ப்பத்துல ஒரு உத, யசோத அப்படியே ஒரு அறத்தூக்கத்தை எழுந்து பாக்குற, பக்கத்துல ஒரு தேவியன்னு படுத்துட்டு இருக்கு. யசோத நினைச்சா அவளுக்கே தெரியாம குழந்தைய பெத்துட்டா போல இருக்கு அப்படின்னு. சரி ஆமா, எனக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற அறத்தூக்கத்துல பிரசவம் பார்க்க வந்தவாலும் தூங்கிட்டு இருக்கான். யாருமே டென்ஷன் ஆகல, எல்லாரும் சௌக்கியமா தூங்கிட்டு இருக்கா. பிரசவம் பார்க்க வந்த தாதி எல்லாரும் எல்லா ஆளுகளும் குரடுன்னு சௌக்கியமா தூங்கிட்டு இருக்கா. உடனே ஒரு பாட்டி சொல்லாடி, யசோதைக்கு பிரசவம் வந்துடுத்து போல இருக்கு, எல்லாம் எழுந்துருக்கோடி, வெந்நீரை ரெடி பண்ணு, கடை கடை கடைன்னு பாக்கலாம் அப்படின்னு எல்லாம் எழுந்து பார்த்தா பட்டி நினைக்குது. நன்னா கண்ணங்கரையில ஒரு கரிச்சாங்குஞ்சு படுத்துருது. அம்மாவாசிய செதுக்கி விட்டா போல உண்டு. பல 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 பலான்னு நாவல் பழம் போலே, இந்திரநீல மணி போலே, மேகத்தை செதுக்கி விட்டா மாதிரி ஒண்ணு கண்ணங்கரையல் பார்த்தா ஒட்டிக்கும். அப்படி ஒரு கருப்பு, தொடவே வேண்டாம், பார்த்தாலே ஒட்டிக்கும். அப்படி ஒரு கருப்பு படுத்துட்டு இருக்கு. என்னடி இது? உடனே ஒரு பாட்டி கேட்டா, ஏண்டி யசோத எப்ப பெத்தாய்? யசோத சொன்னா, எனக்கு எப்படி தெரியும், நீங்க தானே பிரசவம் பார்த்தாய். இல்ல நாங்கெல்லாம் கூட தூங்கியே போயிட்டோம் யசோத. நானும் தூங்கி போயிட்டேனே. உலகத்திலேயே பிரசவிச்சது தெரியாம பெத்த ஒரே ஒருத்தி யசோத மட்டும்தான். பிரசவம் பார்த்தவாளுக்கும் எப்ப பெத்தான்னு தெரியல. உடனே சரி, குழந்தை பெத்து ரொம்ப நேரம் ஆயிடுது போல இருக்கு, அதனாலதான் கருத்து போயிருக்கேன்னு உடனே குளிப்பாட்டுறோம் இல்லையா. சரி, கடகடன் வெந்நீர்லாம் வச்சு ஹெதமா வச்சு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அபிஷேக மூர்த்திய காலில் போட்டுட்டு குளிப்பாட்டுறான். திருப்பதிமார் அபிஷேகம் எல்லாம் கைய கூப்பி கண்ணத்துல போட்டு ஆகாம ரசிப்போமே. அந்த சுவாமிய ஒரு வயசான பாட்டி முட்டிக்கால முழங்கால அப்படி போட்டுட்டு சே நன்னா முழுக்குன்னு கேட்கிறான். பகவான் பார்த்து, இப்படி யாருமே குளிப்பாட்டலையே, நன்னா இருக்கே, அபிஷேகத்தோட சுகமா இருக்கான். பொறுக்க பொறுக்க சூடு எடுத்து அவர் நினைச்ச குழந்தை பிறந்து ரொம்ப நேரம் ஆச்சு. குளிப்பாட்டாததுனால கருத்து போயிருந்து நினைச்சான். குளிப்பாட்ட 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 தண்ணி என்னமோ கருப்பா தாங்கிட்டு இருக்கு, இதோட கருப்பும் கூடிட்டு இருக்கு. நல்லா பாருங்க, கோவிலோட அபிஷேகம் பண்ண பிறகு சுவாமி நன்னா கணங்குறேன்னு இருப்பார். அது வரைக்கும் கூட கொஞ்சம் அப்படி மானரமா இருப்பார். அது குருவாயூரப்பனுக்குள்ள அந்த நெய் சந்தனம் தேனெல்லாம் விட்டு விட்டு அழகாக அபிஷேகம் பண்ணி முடிச்சு ஆரத்தி காட்டும் அலங்காரம் பண்றது முன்னாடி. அப்படி ஒரு கருப்பு இருக்கும். இப்ப இவ்வளவு நாள் எதுக்கு குளிச்சான்னு தெரியாது. சரமா குளிச்சா கலர் மாறணும் இல்ல, கருப்பு கலர் மாறணும், அழுக்கு மாறணும்னு நன்னா கூடுற அப்படி ஒரு கருப்பு வண்ணம். அவ்வளவு அழகா குளிப்பாடி 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 பார்த்தா மஞ்சள் எல்லாம் போட்டு பார்த்தா கடைசியில இவ கை கருப்பானதுதான் மிச்சம். அவ பயந்தே போயிட்டு அறிக வாங்கோடினா என்னடி எதுக்கடி கத்துறாய் அப்படின்னா, இவ குளிப்பாடி குளிப்பாடி என் கையெல்லாம் கருத்து போயிடுது அவ்வளவு கருப்பா அப்படின்னா, கடைசியில ஒரு மாதிரி நல்லா தவல்ல வச்சு புதிஞ்சு இந்த பாம்பேல எல்லாம் பாக்கணும், பேக் பண்ணி கையில கொடுத்துருவா குழந்தைய, அது முகம் மட்டும்தான் வெள்ள இருக்கும், துணியை போட்டு இப்படி போட்டு கையெல்லாம் அப்படி வச்சு கட்டி இவன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனா பேக் பண்ணி மூட்டை மாதிரி கையில கொடுத்து கொடுத்துட்டா. பார்த்த உடனே யசோதைக்கு பால் சுரக்கறதா, என்ன தவம் செய்தனை யசோதா, சத்தியம் பெற்றுக்காத குழந்தை, ஆனா பார்த்த உடனே பால் சுரக்கறதா, கண்கள் ஆனந்த கண்ணீர் வழிகிறது, என்ன குழந்தைன்னு கேட்டா, சாட்சாத் புருஷோத்தமன் பிறந்திருக்காண்டி, அழகன் பிறந்திருக்காண்டி, ஜம்முன் பிறந்திருக்காண்டி. ஒரு பாட்டி கேட்டா, யசோதே இந்த 5 கிலோ வெயிட்ட எப்படியும் சுமந்தாய், குழுக்கு முழுக்குன் இருக்கான் யசோதை நன்னான் வண்ணமா இருப்பா, தாயை போல பிள்ளை இருக்கான் அப்படின்னா, யசோத பால் கொடுக்கிற அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனுக்கு பெயர்பட்ட பாக்கியம் இருக்கணும். பகவானுக்கு நீங்க நிவேதனம் ஒவ்வொருத்தரும் கொண்டு வைக்க, இதுவே பாக்யம் அப்படின்னா, சுவாமியை மடியில வச்சுட்டு பால் கொடுக்கறது அப்படின்னா எப்பேற்பட்ட பாக்யம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனுக்கு பால் கொடுத்துட்டா கண்கள் ஆனந்த பாஷம், இதுக்குதானே காத்துருந்தேன், இத்தனை வருஷம் காத்துருந்தேன், இன்னைக்கு பகவான் கொடுத்துட்டான் அப்படின்னு நினைச்சா, குலதேவதைக்கெல்லாம் பிரார்த்தனை பண்ணிண்டா, ஆனா ஸ்வயம் பிரம்மம் பிறந்திருக்குன்னு அவளுக்கும் தெரியல, பிரம்மமும் தான் பிரம்மம்னு காட்டிக்கிற. அதுக்குள்ள நந்தகோபருக்கெல்லாம் விஷயத்த சொன்னா, நந்தகோபர் எல்லாருக்கும் தானம் எல்லாம் கொடுத்தா, அப்படியே தானம் கொடுத்தார், எல்லாரும் ஓடி வந்துட்டா, ஓடுவார் விழுவார் உகந்த ஆழிப்பார் நாடுவார் நம்பினார் எங்குற்றார் என்பார், பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியே. கோகுலாஷ்டமி அப்படின்னா நந்தகோகுலத்துக்கு கண்ணன் அந்த பேர் கொண்டாடுறது கோகுலாஷ்டமி. ஸ்ரீ ஜெயந்தி அப்படின்றது வசுதேவர் தேவகிக்கு பிறந்ததுதான் ஸ்ரீ ஜெயந்தி, கோகுலாஷ்டமி கோகுலத்துக்குள்ள கண்ணன் நுழைஞ்சதுதான் கோகுலாஷ்டமி, அதாவது கோகுலாஷ்டமின்னு சொல்றோம். அதான் ரெண்டுமே கொண்டாடணும், வசுதேவர் தேவகி பிள்ளையா ஒரு அனுபவம், நந்தகோபுர யசோதியுடைய பிள்ளையா ஒரு அனுபவம். ஜோர வந்துட்டான் சுவாமி, எல்லாருக்கும் பரம சந்தோஷம், அடி யசோதைக்கு ஆண் புள்ள பிறந்திருக்கானாண்டி அப்படியா ஓடு. ஜோர கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் என்னை சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தரவாயிற்றே. பெரியாழ்வார் அனுபவிக்கிறார் திருக்கோஷ்டியூர்னு, மதுரை பக்கத்துல ஒரு திவ்ய தேசம், அந்த திவ்ய தேசத்துல போய் ஒரு ஸ்ரீ ஜெயந்தி உற்சவத்தை பெரியாழ்வார் பார்த்தார். அப்ப வந்துடுது அவருக்கு ஆசை, உடனே கிருஷ்ணானுபவத்தை பிரத்யக்ஷமா பார்த்து பாசுரம் சொல்ல ஆரம்பிச்சுட்டார். ஜோர கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில், உடனே ஒருத்தர் ஒருத்தர் குஷியாகி என்ன பண்றதுன்னு தெரியல, ஏ நமக்கு ராஜகுமாரன் பிறந்துட்டாண்டி, யசோதைக்கு பிள்ளை பிறந்துட்டாண்டி. உடனே அவளுக்கு எல்லாம் புத்தி பேதலிச்சு போயிருந்தான் குஷியில, நம்ம எல்லாம் சந்தோஷம் வந்தா உடனே சாக்லேட் எல்லாம் கொடுக்கணும் இல்ல, யாருக்கு என்ன கிடைக்கிறது அதானே கொடுப்பா, கோகுலத்தை என்ன கிடைக்கும், தயிர் பால் மோர் வெண்ணெய். உடனே ஒருத்தர் மேல ஒருத்தர் அள்ளி கொட்டிட்டு வீசி விளையாடினாளாம், ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார் நாடுவார் நம்பினான் இங்குத்தான் என்பார், ஆடுறாளாம் பாடுறாளாம், ஏ யசோதைக்கு பிள்ளை பிறந்துட்டாண்டி. உடனே எல்லாம் லைன் நிக்கிறாளாம் பிள்ளைய பாக்கணும்னு, பாத்துட்டு வெள்ள வரவாள் ஆஹா ஓஹோ அப்படின்றாள், எப்படி இருக்கான் அச்சோடி செல்வம், கண்ணு சக்கச்சவையில தாவரத்து மாதிரி இருக்கு, கையு அது அதை விட சிவப்பு, காலு இன்னும் சிவப்பா இருக்கு, வாய் அச்சுச்சோ செம்பருத்தி பூ மாதிரி இருக்கு, பையன் அது மட்டும் கருப்பா இருக்கு, இதனடி இப்படி ஒரு காம்பினேஷன் அப்படிதான் இருக்கு, யாருக்கும் ஒண்ணும் இல்லை, இப்படி ஒரு காம்பினேஷன் நன்னா கண்ணங்கிறேன்னு, கண்ணு கை அதெல்லாம் மட்டும் சிக்கச்சவையில இருக்கு. ஆணுப்பார் இவன் நேரில்லை கான் திருவோணத்தான் உலகாளும் என்பார்கள், ஒரே குஷியா எல்லாருக்கும், வரா பாக்கறா கண்ணனை எடுத்துக்கிறா மடியில வச்சுக்கிறா, பரபிரம்மத்தை தொட்டு தொட்டு பாக்கறா, பன்றிபுரத்துல போய் பாண்டங்கனை தொடர மாதிரி தொட்டு தொட்டு பாக்கறா, மடியில எல்லாம் வச்சுக்கிறா பரபிரம்மத்தை, பகவான் சுதந்திரமா கொடுத்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க, உங்களுக்காகத்தான் நான் பகவான் கொடுத்துட்டானோ, ஏன்னா அறிவொன்றும் இல்லாத ஆய்குளத்து உண்டன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடை ஆண்டாள் சொல்றா. எங்க வேற ஒரு பாக்யம் இல்லடா கிருஷ்ணா, எங்க குலத்துல நீ வந்து பிறந்தாயே இதுதான் பாக்யம். எல்லாரும் வந்தார்கள், கண்ணனை பார்த்தார்கள், அப்படியே ஆனந்தத்தை தலைச்சார்கள், யசோதைக்கு சந்தோஷம் நந்தகோபருக்கு சந்தோஷம், வீட்டுல சமையல்லாம் இல்ல அவ்வளவுதான், நந்தகோபர் சொல்லிட்டார், எல்லாரும் எங்காவது சாப்பிட்டுருங்கோ, சாப்பாடு ஏற்பாடு. அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா அப்படின்றா ஆண்டாள். நந்தகோபர் உடனே எல்லாருக்கும் வஸ்திர தானம் கொடுக்கிறார், சாப்பாடு ஏற்பாடு பண்ணிட்டார். யாரும் மாடு மேய்க்க போகல, ஒரு வாரம் லீவ் விட்டார். எதுக்குறாங்க லைன்ல நின்று கிச்சா பையில பாத்துட்டு இருக்கார். ஆத்துல மாமா கூப்பிடுற, இங்க வாங்கிய ஒரு டம்ளர் பால் சும்மா இருங்க. எதான மனு நந்தகோபுர ஆத்துக்கு போங்க, அங்க எல்லாம் வச்சிருக்கா, என்னடி வச்சிருக்கா, பால் தயிர் மோர் வெண்ணெய் லொட்டு லொசுக்கு எல்லாம் இருக்கு, போய் சாப்பிட்டுக்கோங்க. நீ எங்கடி போறாய்? நானா யசோதைக்கு ஒத்தாசைக்கு ஆள் இல்லையா, அதுக்கு போறேன். அவளே இப்பதான் பேசிருக்கேன், என்ன ஒத்தாசை வேணும், இருக்கிற எல்லா பாட்டியும் அங்கதான் இருக்கா, அடுத்த மாந்திகளும் அங்கதான் இருக்கா. ஆத்துல மட்டும் யாராவது குழந்தைகள் புள்ள பெத்துட்டான்னா ஒரு ஸ்திரீகளும் ஒரு வேலையும் பண்ண மாட்டான். ஹாஸ்பிட்டல் போனோம், கை வழியில அவளுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போனோம், பச்சை உடம்புக்காரி மத்தவாள என்ன உடம்பு எனக்கு தெரியல, அப்ப எல்லாரும் ஓரந்துடும். ஆத்துல ஒரு குழந்தை பிறந்தாச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவ்வளவுதான். அதோட ஆத்துக்காரு பாவம் சாப்பாடு யாராவது கொடுத்தா உண்டு, எல்லாம் சுய அனுபவம் தான் வச்சுக்கோங்களேன். பகவான் அந்த சந்தோஷம் அவளுக்கு அத்தனை பேருக்குமே ஒண்ணுமே தெரியுது. அவளுக்கு அந்த பகவத் தியானத்துல எல்லாம் மறந்துடும், எல்லாமே மறக்கிறதா. அந்த கிருஷ்ணானுபவம், திருப்பதியில போய் 8 மணி நேரம் 10 மணி நேரம் நிக்கிறோம், கால் வலி தெரியறதா, இவ்வளவு பேர் இடிச்சு நிக்கிறாளுக்கு தோன்றதா, ஆனா அந்த 8 மணி நேரம் நின்று அந்த 1 செகண்ட் சுவாமிய பார்த்தோன்னு எவ்வளவு ஆனந்தம், அப்பேற்பட்ட பரபிரம்மம் இவ ஊர்ல தேவேன்னு வந்து கிடக்கு, தானா வந்துட்டான், அழகா வரா, எல்லாரும் பாக்குறா கண்ணனை, ராஜா என் செல்ல என் பட்டு திருஷ்டி சுத்தரா, அழகா பகவான் எல்லாரும் தொடரா அனுபவிக்கிறா. இப்படியே நாள் பண்ணிட்டே இருக்கு, 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, யாருக்கும் பேர் வைக்க தோணல, புஜ்ஜு குட்டி, சமத்து குட்டி, கண்ணு குட்டி, பட்டு குட்டி, வெள்ள கட்டி, இப்படியே சொல்லிட்டு இருக்கா, பேரே வைக்க மாட்டேங்கிறோம், பேர் வைக்கணும்னு தோணல. பரபிரம்மத்துக்கு என்ன பேரை வைக்கிறது, பரபிரம்மன்ற பேர் ரொம்ப மோசமான பேர் உலகத்துல, யாராவது வெட்டியா சும்மா ஒன்னுக்கும் பிரயோஜனம் இல்லாம இருந்தா அவர் பாரு பரபிரம்ம மாதிரி இருக்காரு அப்படின்ற, கஷ்டப்பட்டு பெரியவாளா தேடி கண்டுபிடிச்சு பரபிரம்மம்னு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்தா யாராவது இப்படியே கிடக்கிற அவருக்கு என்ன பரபிரம்ம மாதிரி கிடக்கிற, அது ஒண்ணுக்கு உதவாக்கிறன்னு அர்த்தம். அதனால பரபிரம்மம் பேரும் தோத்து போயிடுச்சு, என்ன பேர் வைக்கான்னு இவ யாரும் யோசிக்கவே இல்லை, அது யோசிக்க கூட இவளுக்கு டைம் இல்ல. ஆனா கிருஷ்ணானுபவம் எத்தனையோ நிறைய பேர் பார்க்கலாம். இந்த சாதாரண தாமர ஜனங்கள், அது இந்த முக்கால் சபரிமலைக்கு எல்லாம் போவா பாருங்க, அவள் எங்க கூலி தொழிலாளியா இருப்பா, வீட்டு வேலை பண்ணுவா, வருஷத்துக்கு ஒரு தடவை சபரிமலைக்கு போவா, என்ன பண்ணுவா, பணம் சேர்த்து வச்சு கூடவே பக்கத்துல இருக்க ஏதாவது திவ்ய தேசங்கள்லாம் பார்த்துட்டு வருவா. அவளுக்கு அந்த திவ்ய தேச வைபவம் சாமி பேரு ஒன்னும் தெரியாது. பெருமாள் கோவில்னா கோவிந்தா கோவிந்தான்னு கத்தணும், சிவன் கோவில்னா ஓம் நம சிவாய் சொல்லுவா, போவா கன்னத்தை போட்டுவா சேவிச்சு வருவா. ஆனா அவளுக்கு கிடைக்கிற அனுகிரகம் விஷயம் தெரிஞ்சு போறவாளுக்கு கிடைக்கிறது இல்லை, அது சத்தியம், நான் கண்ணால பாத்துட்டேன். திருவனந்தபுரத்துல நிறைய பேர் வருவா சபரிமலைக்கு போறவாள்லாம், பெருமாள் கோவில் போனா சேவிக்கணும் அவ்வளவுதான். திருவனந்தபுரத்துல பழக்கம் வேற, அந்த ஒற்றக்கல் மண்டபத்தை சேவிக்க கூடாது. ஆனா இதா கவலையே படமாட்டான் அந்த ஐயப்ப கோஷ்டி, அவாடு நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுவான், தெரிஞ்சவாள்லாம் பயப்படுவா, சேவிக்கலாமா வேண்டாமா திட்டுவாளான். அவ பாட்டுக்கு வருவா, மணி எல்லாம் கட்டி விட்டுக்கணும், நல்லா அடிப்பா, கணீர் 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 கணீர், அங்க வேலைக்காரெல்லாம் டென்ஷன், ஏய் சாமி கீழே இறங்கட்டும் அப்படின்பா, அது மணி அடிக்காதேன்பா, இவ பாட்டு மணி அடிப்பா, கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு கத்துவா. அவ சொல்லுவா, சாமி தூங்குற கத்தாத கத்தாதேன்பா, அவர் தூங்குறதே இல்ல, சாமி தூங்குற கத்தாதே கத்தாதே, கவலையே பண்ணுவா, மணி அடிப்பா கோவிந்தா கத்துவா, நமஸ்காரம் பண்ணுவா, இறங்கி போயிட்டே இருப்பா. பத்மநாப பாடா இந்த கூட்டம் நல்லா இருக்கேன்னு போய் அழகா கம்ச மகாராஜா சொல்லிட்டு தயிர் பால் வெண்ணெய் எல்லாம் கொடுத்துட்டு சொல்லிட்டு வருவோம் கிளம்புற காவலுக்கு ஆள வச்சுட்டு, இவர் இந்த அங்க போனால் அந்தண்ட அழகா வந்துட்டாள் பூதானா, சர்வ அலங்கார பூஷித்தையா ஜோர கயிறு தாமரப்பூ எல்லாம் வச்சு சுத்திட்டு வந்துட்டா. பல இடங்கள்ல போய் குழந்தைய கொண்டு போட்டு இருக்கா, இங்க கோகுலத்துக்கு தேடிந்து வந்துட்டா, கண்ணனை தேடிந்து வந்துட்டா, ஆனா கண்ணன்னு தெரியாமலேயே வந்துட்டா. எல்லாரும் மாத்தி மாத்தி லைன்ல நின்று அனுபவிக்கிறா, எல்லாரும் யசோதை குழந்தை பத்தியே பேசிட்டு இருக்கா, அது கண் எப்படி இருக்கு பாத்தியா, அது மூக்கு எப்படி இருக்கு பாத்தியா, அது செங்கனி வாய் எப்படி இருக்கு பாத்தியா, அது காது பாத்தியாடி, அதுக்கு ஒரு மச்சம் இருக்கு பாத்தியா, அதுக்கு சுறுசுறுலான கேசம் பாத்தியா, இந்த வயசான தாத்தாக்கள்லாம் இப்ப டை அடிச்சுக்க ஆரம்பிச்சுட்டா, எல்லாம் கொம்ப வச்சு இப்படி நடந்துட்டு இருந்த தாத்தா எல்லாம் கொம்ப தூக்கி இப்படி தோல்ல போட்டு அது மேல கைய போட்டு இப்படி நடக்கிறார். பாட்டி மாதிரி கேக்குற, என்ன ரொம்பதான் இளவயசோன்னா, இதுமோ தெரியலடி, நண்டகோபுர பிள்ளைய பார்த்தோன்னு உடம்புல ஒரு பலம் வந்துடுத்து அப்படின்றா. சத்தியம், இந்த காஞ்சிபுரத்துல நம்ம பெருமாள் போவ கோஷ்டினா காஞ்சிபுரம் தான், வரதராஜனை போல கோஷ்டிக்கு ஆள் கிடையாது. 300-400 பேர் கணீர்னு சொல்லுவா பிரபந்தம். கொண்டு தாத்தாவா இருப்பா, 88 வயசுக்கு கையில கோல வச்சுண்டு கணீர் பல்லாண்டு பல்லாண்டுன்னு சொல்லிண்டு பெருமாளோட திருவீதி உள்ளா பெருமாள் பழைய சீவிரம்லாம் போவார். பாலாத்துல இறங்கி மேல போயிட்டு ஏறி இறங்கி அவர் வரவே தனி அழகு வச்சுக்கோங்களேன். இத்தனை கொண்டு தாத்தாவும் அவரோட போயிட்டு சுத்தி அடிச்சு ஜம்முன்னு வந்து நிற்பா. சப்பாடா டயர்டாக உட்கார மாட்டா, பிரசாதம் வாங்கிட்டு ஆத்திர போய் கொடுத்துட்டு அடுத்தோட கோஷ்டிக்கு வந்து நிற்பா. எங்கேந்திரா பலம்னா வரதராசனுடைய பலம். நிஜமாவே அகோபில மலை நாங்க ஏறினோம், அந்த மலை ஏறதே பெரிய ஒரு அனுபவம் தான். அந்த மலையில இருக்க படிக்கு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு போயிருக்கா, பயந்தே போயிட்டு நான் பார்த்துட்டு. திருப்பதி எத்தனை படி இருக்கு, 3000 படி கிட்ட இருக்கு. நம்ம எல்லாம் அப்படி சாதாரணமா போவோம். இந்த பாமர ஜனங்கள் அவ பிரார்த்தனை பண்ணிப்பா, அவளுக்கு ஒன்றும் இருக்காது, மலையப்பா நல்லபடியா நடத்தி கொடுத்துட்டு அவன் படிக்கு பொட்டு வைக்கிறேன். நம்ம எல்லாம் ரொம்ப ரிஸ்க் எல்லாம் எடுத்து பிரார்த்தனை பண்ணவே மாட்டோம். நம்ம லெவல்னா 10 ரூபா உண்டியில போடுறது, ஒரு மாலை போடுறது, ஒரு அபிஷேகம், நம்ம ரொம்ப சேஃப். உடம்பு அலட்டிக்காம ஒரு பக்தி பண்ணணும்னா நம்மளை அடிச்சுக்க ஆளே கிடையாது. உடம்பு கஷ்டமே படுத்துக்க மாட்டோம் தெரியுமா, ரொம்ப அப்படியே அழுங்காம குழுங்காம அப்படியே பச்சை உடம்பு காரி மாதிரியே உடம்ப பாத்துக்கோ. பாமர ஜனங்கள் உடம்ப பிழிஞ்செடுப்பா, திருப்பதி மலைக்கு குடும்பமா பட்டு வச்சுட்டு போவா. படிப்படியா படிப்படியா என்ன ஒரு பக்தி இருக்கணும், முதுகலை என்னத்துக்கு யோசனை பண்ணி பாருங்க, நடக்கிறதே பெரிய பாடு. திருப்பதி மலை வருஷம் ஒரு தடவை ஏறிட்டு 10 வருஷம் சொல்லிட்டு இருப்பா, நான் மலையேறி போயிருக்கேன். ஆனா அவ பொட்டு வச்சுட்டு போவா, கோவிந்தா 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 கோவிந்தான்னு கத்திண்டு. அது போல ஒரு பக்தி, சத்தியமா அந்த பக்தி நமக்கு வரணும். மூட பக்தி எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு வரணும், பிரபோ கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னு. தூதனா வந்துட்டாளாம், ஜோர வந்துட்டா, தேடிண்டு வந்துட்டா, பிரம்மம் என்னன்னு தெரியாமலே வந்துட்டா. எல்லாரும் அனுபவிச்சுட்டு இருக்கா யசோத குழந்தைய, இவளும் வந்துட்டா, அவளை பார்த்து எல்லாரும் மயங்கி போயிட்டா. அழகா உள்ள வந்துட்டா கோகுலத்துல வயசானவர்கள் எல்லாம் தோல்ல கொம்பு போட்டு நடக்கிற, என்ன பெருமாளை பார்த்த பலம் என்னன்னு தெரியல. தசரதனே சொல்றாரு, ராமா எனக்கு வயசாயிருந்து தோணவே மாட்டேங்கிறா. எப்ப ராமனுக்கு கல்யாணம் ஆயாச்சு, ராமனுக்கு கல்யாணம் ஆகி பட்டாபிஷேகம் பண்ற சமயத்துல ஒரு நாள் தசரத கண்ணாடியில் இப்படி பார்த்தா, இப்படி முடியெல்லாம் வாரின்னு போய் பார்த்தா லேசா ஒரு நேரம், ஓ வயசாயிடுச்சோ, சரி சரி பட்டாபிஷேகம் பண்ணிடலாம், அப்பதான் தோன்றதாம் அப்படி நினைச்சாரு. அப்புறம் ராமனோட பார்த்தோம்னா ஒரு தெம்புல பலம் வந்து விடுத்தான். அப்புறம் பாத்துக்கலாம், அய சின்ன குழந்தை, இவருக்கு வயசாயிருக்குன்றத விட ராமன் குழந்தைன்னு அப்படியே 60,000 வருஷங்கள் இருந்தார் தசரத சக்கரவர்த்தி. அந்த மாதிரி அந்த கோகுலத்துல வயசானவாளுக்கெல்லாம் பலம் வந்துடுது, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தானே. சுவாமியை பார்த்துட்டோம்னா ஒரு பலம் தானே, எத்தனை ஒரு பலம். அதுக்காக தானே பக்தி பண்ணுங்க, அதுக்காக தானே நாமஜபம் பண்ணுங்க, அதுக்காக தானே பூஜை பண்ணுங்க, அதுக்காக தானே கோவில் போறோம். பாசிட்டிவ் எனர்ஜி, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் எனர்ஜியை கொடுத்துட்டான். தாத்தா பாட்டிகள்லாம் அமக்கலமா அலங்காரம் பண்ணிட்டு நலவயசு பசங்க மாதிரி அலையறாளாம் நந்த கோகுலத்துல அமக்கலமா. இன்னைக்கு நீங்க பிருந்தாவனம் கோகுலம் எல்லாம் பார்த்தா போனோம்னா பாவமா தாத்தா பாட்டி பார்க்கவே முடியும், திமிரா தான் பார்க்க முடியும். என்ன நம்ம ஊர் மாதிரி பேண்ட் டிராயர் போட்டுக்காம அலைவா, அது ஒண்ணுதான். அழகா ஜம்முன்னு பீதாம்பரம் மாதிரிலாம் கட்டிட்டு அமக்கலமா அலையறா தாத்தா பாட்டிகள்லாம் ஜம்முன்னு. அதுல அந்த கோவர்தகிரி பிரதர்ஷனம் பண்ணுவா, நமஸ்காரம் பண்ணி பிரதட்சணம். வயசானவர், நான் முதல் தடவை பிருந்தாவனம் போகும்போது வயசானவர் என் கூட நடக்கிறார், அவர் வேகத்துக்கு என்னால் நடக்க முடியல. அவர் கோவர்தகிரி பிரதட்சணம் கடகட நடக்கிறார், நம்மளால நடக்க முடியல. எத்தனை ஒரு பக்தி அவளுக்கு எல்லாம் ஆச்சரியம். பூதனா வந்துட்டா, ரொம்ப அழகா இருக்கா. நேர அவளை ஐஷந்து போயிட்டா நந்தகோபர் வீட்டுக்கு. உள்ள போனா அழகா சுட்டில கிச்சாவை படுக்க வச்சிருக்கா, சமத்த படுத்துருக்கு. 10 நாள் ஆன குழந்தை, அதுல 2 சுத்து பெருத்திட்டான் ஆளு. பரவா, எல்லாரும் பால் கொடுத்து உரம்மா பால் கொடுத்தா பரவாயில்ல, ஊர்ல இருக்க எல்லாரும் பால் கொடுத்தா, அத்தனை பேர்கிட்டயும் பால் குடிச்சு பகவான் நன்மா கொழுக்கு முழுக்கு ஜம்முன்னு ஆயிட்டான். பூதனா வந்தா யாரோ தேவதை அப்படின்னு நினைச்சுட்டா, அழைச்சு கொண்டு போய் காமிச்சா, உடனே தூக்கி மடியில வச்சுண்டா. அவளுக்கும் பாக்கியம் பாருங்க, சுவாமி எவ்வளவு சுலபமா இருக்காரு பார்த்தாள. தூக்கி மடியில வச்சுனுட்டா, ஜம்முன்னு மடியில வச்சுனுட்டா. லேசா பகவான் சிணுங்கினான், பசிக்கடவா போல. உடனே பூசணா, நான் பால் கொடுக்கட்டமா, எனக்கு அவனை பார்த்தாலே பால் கொடுக்கணும்னு ஆசையா இருக்குன்னுட்டான். ஓ பிரம பாக்யம் அப்படின்னுட்டான். அவளுக்கு தெரியாது இவள் விஷப்பால் கொடுக்கிறவள் அப்படின்னு. மடியில வச்சுனுட்டா பால் கொடுக்கிறா, விஷப்பால் கொடுக்க பச்சை குழந்தைக்கு போய் யாராவது விஷப்பால் கொடுப்பாளா? புத்தி கம்சனோட சேர்ந்து சேர்ந்து இப்படி ஆயிட்டாள். யாரா இவள், இவளுக்கு ஏண்டா இவ்வளவு ஒரு கோரமான புத்தி அப்படின்னா, இவளுடைய பிரார்த்தனை அவளை கொண்டு இப்படி விட்டுருக்கு. மகாபலி சக்கரவர்த்தியுடைய பொண்ணு இவள். பகவான் வாமனனா வந்து மூணு அடி நிலம் கேட்டான் பாருங்க. அப்ப வந்த சமயத்துல பகவானை பார்த்து மயங்கினாள் மகாபலியுடைய பெண். இவன் இந்த குழந்தை எவ்வளவு சமத்தா இருக்கான், இந்த குழந்தை மாதிரி ஒரு குழந்தைய பத்து மடியில வச்சுட்டு பால் கொடுக்க வேண்டாமா அப்படின்னு நினைச்சாளாம். இவன் நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள பகவான் பிரம்மாண்டமா வளர்ந்து விட்டான். மகாபலிய பாதாள லோகத்தை அழுத்தினான். இதெல்லாம் பார்த்தோன்னு இவளுக்கு கோபம் வந்து எடுத்துச்சு. இவனுக்கா பால் கொடுக்கணும்னு நினைச்சேன், விஷப்பால் கொடுத்தல அவனை கொலை பண்ணணும்னு நினைச்சுட்டாளாம். ரெண்டும் சேர்த்து இப்ப பூதனையா வந்துட்டான். சுவாமி கிட்ட என்ன கேட்டாலும் அப்படியே நடக்கும். அழகா பகவானை வச்சுட்டு விஷப்பால் கொடுக்கறான். சுவாமி சந்தோஷமா சீகரிக்கிறான். நல்லா இருக்கே, டேஸ்டா இருக்கு, இந்த மாதிரி ஒரு பால் வரைக்கும் குடிச்சதே இல்லை. விஷப்பால் எப்படி இருக்கும்னா டேஸ்ட் பண்ணி பார்த்தேன்னா தெரியும். தைரியம் இருந்தா பண்ணி பாருங்க, அது பிடிக்குமா கசக்குமா திடிக்குமா எனக்கு தெரியாதுப்பா, கிருஷ்ணனுக்கு தெரியும். அழகா குடிச்சுட்டானா பகவான். இவளும் நினைச்சா உசுறு போக போறது, உசுறு போக போறது, உசுறு போக போறது, சத்தியம் இவ உசுறு போக போறது. அவன் நினைச்சா கிருஷ்ண உசுறு போக போறது நினைச்சா பகவான் உசுரையும் சேர்த்து குடிச்சான். ஏன்னா இனிமேல் இவளுக்கு பாபம் நேரப்படாதுன்றதுக்காக உசுர குடிச்சான். அவளால முடியல, குழந்தைய பிடுங்கி வீசினு பார்த்தா முடியல, கதறா கத்தினா வெளியில ஓடினா அவளுடைய சுயரூபம் வந்துடுத்து. அவளுடைய விரல் நகத்தோட சைஸ் மட்டுமே முறம் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அவ சைஸ் நீ கற்பனை பண்ணி பாத்துக்கோங்க. அழகா கார்த்திகைக்கு பொரியெல்லாம் படைக்கிறவா நல்ல பெரிய முறமா அந்த மாதிரி புடைச்சா உண்டு. அழகா அந்த முறம் மாதிரி நகம், பெரிய குகை மாதிரி வாய், பயங்கரமா இருக்க பாக்கிறதுக்கு. அப்படியே கீழே விழுந்துட்டாளாம். எல்லாரும் என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பயந்து பார்த்தா இது தேவின்னு பால் குடிச்சிருக்கு. அவசரத்தே போயிட்டான். பூசனா லோக பாலக்னி ராட்சசி ருதிராசனா ஜகாம்சையாபி ஹரையே ஸ்தனம் தத்வாப சத்கதி. எல்லாரும் பயந்து போய் கடைசியில கண்ணனை கண்டுபிடிச்சுட்டான். ஏணி எல்லாம் போட்டு இவன் மேல ஏறி அவ மார்பில் விளையாடிட்டு இருந்த கண்ணனை கொண்டு வந்து யசோத கிட்ட கொடுத்த வீர்னு அழறான். பசியா இப்பதான் விஷப்பால் குடிச்சிருக்கான். யசோத பயப்படாம திரும்பியும் பால் கொடுத்துற, என் கண்ணே என் மணியே, ஏதோ பூஜையெல்லாம் உன்னை காப்பாத்துறது அப்படியா பகவான் முடிச்சு பார்த்தான். பூஜை என்ன காப்பாத்துறதா, பூஜை பண்றது உன்னை காப்பாத்திக்கிறதுக்கு பகவான் பார்த்தான். என்ன நானே காப்பாத்தினேன் சொல்ல முடியல, பரபிரம்மம் தேனேன்னு இருக்கு, ஒன்னும் தெரியாத குழந்தை போல படுத்துட்டு கிடக்க. அதுக்குள்ள நந்தகோபர் வசுதேவர் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டார். வசுதேவர் சொல்லி அனுப்பினார் சீக்கிரம் கிளம்புமோன்னுட்டார். வந்தா பார்த்தா இந்த பூதனா விஷயம் எல்லாம் தெரிஞ்சது. சரி, பூதனாவோட சரீரத்தை வெட்டி எரிச்சா, பெரிய உடம்பு எரிச்சா அகில் வாசனை சந்தன வாசனை எல்லாம் வரதான். ஏண்டானா கிருஷ்ணன் அந்த சரீரத்தை தொட்டுட்டான். இங்க அப்படி நடந்துட்டு இருக்கு. அதே சமயத்துல பூதனாவுக்கு புஷ்பக விமானம் கிடைச்சு அவள் வைகுண்ட லோகத்துக்கு போயிட்டான். வைகுண்டத்து வாசலில் எல்லாம் காத்துருக்கா நாராயணன் ஸ்ரீதேவி பூதேவி எல்லாரும் காத்துருக்கா. பூதனாவை வாங்க 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 வாங்க, நீங்க பக்தி யோகம் பண்ணலாம், கர்மயோகம் பண்ணலாம், ஞான யோகம் பண்ணலாம், மோட்சம் கிடைச்சு கொடுத்தே என்ன பண்ணு சொல்லுங்கோளே. எல்லாரும் கேட்பா வைகுண்டம் போனா என்ன பண்ணா, நீங்க போகும்போது உங்களையும் கேட்பா என்ன பண்ணாயு கேட்டா. பூதனா சொன்ன அதெல்லாம் ஒண்ணு இல்லை, விஷப்பால் தான் கொடுத்தேன். எல்லாரும் பார்த்தா இது வரைக்கும் இப்படி ஷார்ட்டா யாரும் வந்ததில்லை, ஈஸியான மெத்தடா இருக்கு. நான் சொல்றது உண்மையா பையா, நீங்க வைகுண்டம் போகும்போது கட்டாயம் கிளம்பு. அங்க பூதனா தனியா ஸ்பெஷல் சேர் எல்லாம் போட்டு வச்சிருக்காரு சுவாமி. எப்படி வைகுண்டம் போவது கன்ஃபார்ம் தான், பாகவதம் வந்தா வைகுண்டம் சத்தியம். யார் முன்னாடி போகிறோம் யார் பின்னாடி போகிறோம்னு தெரியாது, ஆனா மீட் பண்ணுவோம் அங்கேயும் வந்து நான் கதை சொல்லுவேன், கட்டாயம் வந்துடும். சரியா ஆச்சரியம், அந்த வைகுண்ட லோகத்திலே பகவான் பூதனாவுக்கும் ஒரு இடம் கொடுத்து வச்சுட்டான். இன்னைக்கும் பூதனா உட்கார்ந்து கதர்ற சுகபிரம்ம மகரிஷி பூதனா லோக பாலக்னி ராட்சசி ருதிராசன ஜகாம்சையாபி ஹரையே ஸ்தனம் தத்வாப சத்கதி விஷப்பால கொடுத்து மோட்சம் அடைஞ்சுட்டாளே கிருஷ்ண கிருபை. அதான் கிருஷ்ண கிருபை. பகவான் தனக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைக்கிறவாளுக்கும் கிருப பண்றான். அவ்வளவு சிரேஷ்டமானவன் ஸ்ரீ கிருஷ்ணன். ஓபனிங் செரிமனி இதுதான். கிருஷ்ணாவதாரத்துல துஷ்ட நிகிரகம் அப்படின்னு சொல்றது பூதனாவை தான் ஆரம்பிக்கிறது. ஆனா அந்த பூதனாவுக்கு நல்ல கதிய சுவாமி கொடுத்துட்டார். பகவான் நாலொரு மேனியும் பொழுதுற வண்ணமுமா வளர்றான். கோகுலத்துல சாதாரண குஞ்சு கிச்சாவா வளர்ந்துட்டே இருக்கான் பிரபு. யாரும் இன்னும் பேர் கூட வைக்கல, அதுக்குள்ள ஊர் முழுக்க பிரபல்யமாயிட்டான் பகவான். யசோத பிள்ளைக்கு ஒரு ராட்சசி வந்தா, இந்த பைய பாத குடிச்சானா செத்தே போயிட்டான் அவ அப்படின்னு. சரி, பேர் முன்னாடிலாம் கிருஷ்ணனுக்கு வந்து வந்து பால் கொடுத்துட்டு இருந்தா, இப்பெல்லாம் சில பேர் வந்து இல்ல பரவாயில்ல. யசோத சொல்றா, நீ ஏதோ கை காரியமா இருந்தா, ஒரு மாமியம் டெய்லி வந்து கிருஷ்ணனுக்கு பால் கொடுத்துட்டு இருந்தா, அன்னைக்கு வந்தா குழந்தை வீல் வீல் அழுதா, யசோத அடி குழந்தை கொஞ்சம் பாலை கொடுத்து, இல்ல பரவாயில்ல யசோத நீயே கொடுத்துக்கோ. ஏண்டு என்ன ஆச்சுன்னு, இல்ல பரவாயில்ல எனக்கு என்னமோ பாலே சுரக்கிறது இல்ல இப்பெல்லாம் அப்படின்ற ஆளா. எதுக்கடா நான் இது எங்க உசுறு போயிடுச்சுனா, இவன் பாலை குடிக்கிறானா உசுறு குடிக்கிறானான்னு தெரிய மாட்டேங்கிறதா. ஆனா அதையும் தாண்டி சில பேர் அச்சோ அந்த குழந்தைக்கு ஜீரணம் ஆகணுமே, விஷம் ஒன்னும் ஆயிடப்படாதேன்னு அவர் ஒரு பாட்டி வேற சொல்லிட்டா, யசோத உன் பிள்ளை இப்பெல்லாம் ரொம்ப கடுத்து போயிட்டான், கொஞ்சம் நீளம் ஆயிட்டான் அப்படின்னு விட்டாங்களா. ஏன் பாட்டி இப்படி சொல்றேன்னா, அன்னைக்கு அந்த பூதனா கிட்ட விஷம் குடிச்சதுலேருந்து இப்படி ஆயிட்டான். அவனை பக்கத்து ஒரு பாட்டி சொன்னா, அடி இது பிறக்கும் போதே இப்படிதான் இருந்தது, இது விஷம் குடிச்சு அவ உடம்பு தான் கருத்து போச்சு, இது உடம்பு ஆரம்பத்திலேருந்தே கருப்பா கருணீலமா தான் இருக்குன்னு சொல்றான். இப்போ ஒருத்தர் இப்படி பேசினா வாழ்க்கை ஒண்ணுமே தெரியல. கிருஷ்ணன் அவ்வளவுதான், யசோதை நந்தகோபர். அப்ப உலகம் ரொம்ப சின்னது, பக்தி உலகம், ஆனா எதுவுமே பாதிக்காத சுகமான உலகம். நீ நமக்கு நிறைய இருக்கெல்லாம், ஆனா சுகம் இல்லை. அவளுக்கு உலகம் இன்னொண்டுதான், அவளுடைய கோகுலம், அவளுடைய யமுனை, அவளுடைய கிருஷ்ணன். இன்னி வரைக்கும் அவ்வளவுதான். நந்த கோகுலம் போனாலும் இன்னைக்கு ஒரு கிராமம் தான், பிருந்தாவனம் இன்னைக்கும் கிராமம் தான். ஆனா எங்க கிச்சாபயம், எங்க யமுனா நதி, எங்க பிருந்தாவனம், இவ்வளவுதான். பண்டரிபுரம் எவ்வளவு நிம்மதியா இருக்கா, அவ பாட்டுக்கு இருக்கா. உலகத்தோட விஷயங்கள் எதுவுமே அவளை பாதிக்கிறதே இல்லை, ஆனா ஆனந்தத்துக்கு குறவே இல்லை. அந்த மாதிரி நம்முடைய மனசும் கோகுலமா மாறணும். நம்ம வீடையும் கோகுலம் நினைச்சுக்கோங்க, உங்களை யசோதையா பாவிச்சுக்கோங்க, நந்தகோபுரா பாவிச்சுக்கோங்க. சத்தியமா கண்ணன் வந்து விளையாடுவான், இருக்கிற இடத்துல இருந்துட்டுனா டோர் டெலிவரி கொண்டு வந்து கொடுத்துருவான். கண்ணன் தேவகிக்கு முதல்ல டோர் டெலிவரி பண்ணா ரெண்டாவது யசோதைக்கு வந்தா இல்லையா, அதே பகவான் உங்களுக்கும் வருவான். இந்த யசோதையை நினைச்சிட்டுக்கோங்கோ, கிருஷ்ணா எனக்கும் வாடா, எனக்கும் ஒரு காட்சி கொடுறான்னு ராத்திரி ப்ரே பண்ணுங்கோ. அர்த்தராத்திரி திடீர்னு ஓரத்துல தங்கு சக்கரத்தோட சுவாமி நிப்ப, யசோதையா பக்கத்துல விட்டுக்கோங்க. யசோதை அழகாக தலைய தடவிண்டு படுத்துக்கிறார், ரங்கநாதனை தலைய தடவின்னு படுத்தா அப்படி இருக்கும். ஸ்ரீனிவாசனை பக்கத்துல படுக்க வச்சுன்னு உன் தே தூங்குடா, ஜோ 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 ஜோன்னு தோணா, அப்படி நல்லா இருக்கும். அனுபவிங்கோல, கஷ்டம் ஒண்ணும் இல்லை, பைசா செலவு கிடையாது, வேற ஒண்ணும் ஸ்பெஷலா நீங்க பண்ண வேண்டாம், பெரிய தவம் இருக்க வேண்டாம், பெரிய விரதம் இருக்க வேண்டாம். மனசு மனசுதான் இருக்கே, எதையோ யோசிக்கிறேன், ராத்திரி படுத்துட்டு நாளை கதை என்ன, இன்னைக்கு யார் என்ன கேவலப்படுத்தா, என்ன போலாம் யோசிக்கிறேன். எல்லாம் ஓட்டை கட்டி வைங்கோ, பகவான் பார்த்துப்பார். இவ்வளவு நாள் பார்த்துட்டா இனிமேலும் பார்த்துப்பான். ராத்திரி படுத்துக்கும் போது பகவத் அனுபவம், பக்கத்துல குருவா இருப்பினை விட்டுக்கோங்கோ, பாண்டரங்கனை விட்டுக்கோங்க குழந்தை அப்படின்னு பேசிண்டே தூங்குங்கோ. பொழுது விடிஞ்சு எழுந்தா கிருஷ்ண பக்தி பண்ணுவோம், இல்லையா கிருஷ்ணனோட போயிடுவோம், அவ்வளவுதானே. வாழ்க்கை நிதானமா இருக்கு, மனசு அலட்டிக்காதுங்கோ, இது நடக்கலையே, அது நடந்துருமோ, இது ஏன் நடக்கல, எல்லாத்தையும் பகவான் திருவடியில போட்டுட்டு குழந்தையா தூங்குங்க, குழந்தையா மாறிடுங்க. பக்தி எதுக்கு தெரியுமா, நீங்க குழந்தையா மாறத்துக்காக தான். இதை பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள் தூங்கும்போது பார்த்தா அப்படி அப்பாடான்னு பிரசன்னமா இருக்கு, பிரம்ம மாதிரி இருக்கு. அந்த மாதிரி குழந்தையா நாவும் குழந்தைன்னு படுத்துக்கோங்க. கவலைகள், பிரச்சனைகள், மனசுடைய வலிகள், பயம், அவமானம் எல்லாம் பகவான் கிட்ட இந்தாடா கிருஷ்ணான்னு கொடுத்துருங்க. பொட்டலம் கட்டி கொடுத்துருங்கோ, நீ ரகசியமா பாத்துக்கோடான்னு கொடுத்துருங்கோ. அவன் அதை பார்த்துப்பான், உங்க பிரச்சனைய அவன் தீர்த்து வைப்பான், உங்க கஷ்டத்தை அவன் நிவர்த்தி பண்ணுவான், உங்க கவலைகளை அவன் மாத்தி கொடுப்பான். நீங்க விரும்ப பக்தி பண்ணிட்டு நிம்மதியா இருக்கும், உங்க கடமைய பண்ணுங்கோ, மத்தெல்லாம் அவன் பார்த்துப்பான். மீதி கிருஷ்ணலீலா நாளைக்கு. ராதே கிருஷ்ண Radhe Krishna Krishna Vadheva Vasavan Sudama yaar kondigal varanga kondigal la munadi vaango ellaru kondigal da vayasula kondigal Radhe Krishna Vasaranika அவ ஆத்திரையும் நிவேதம் குழந்தைகளை பண்ண சொல்லுங்க, பகவான் ரொம்ப ரசிக்கிறான். கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. இங்க வா இங்க வா, பழம் பழம் வாழைப்பழம் கொடு, இட்லாக்கு பழம் கொடு, பழம் கொடு. கீர்த்தனம் கோவிந்தா ஜெய் ஜானகீகாந்த ஸ்மரணம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் ஆழ்வா திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானா திருவடிகளே சரணம் சர்வம் குருவர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்க கீ ஜய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஸ்ரீ பாரத் மாதா கீ லோகா சமஸ்தா. வெறுமா குழந்தைகள் யாரும் வேண்டாம், எல்லா குழந்தைகளும் கொடுக்குறோம். இங்க குழந்தைகள் இருக்கா? ஜெய் சத்குரு மகாராஜ் ஜீ. ஜெய் போலோ ஸ்ரீ ஹிந்து மாதா கீ. ஜெய் போலோ ஸ்ரீ பாலாறு மாதா கீ. ஜெய் போலோ ஸ்ரீமதி தேவகி மாதா கீ. ஜெய் போலோ ஸ்ரீ வசுதேவ மகராஜ் கீ. ஜெய் போலோ ஸ்ரீமதி யதோ யசோதா மாதா கீ. ஜெய் போலோ ஸ்ரீ நந்தகோப மகராஜ் கீ. ஹரே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா.